அஞ்சுகுடிக்குரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. இந்த பாசுரம் ஆழ்வார்களிலே பெண்ணாக அவதரித்த ஆண்டாளுடைய வைபவத்தை சொல்ல வந்தது. அனைத்து ஆழ்வார்களும் பகவத் பக்தியை லோகத்திலே பரப்புவதற்காக அவதரித்தார்கள். அதிலே விசேஷமாக பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தியாய் ஆடி மாசத்தில் பூர நட்சத்திரத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் அவதரித்தாள். விஷ்ணு சித்தர்னு பெரியாழ்வாருக்கு திருநாமம். பகவானுக்காக அவனுக்கு என்ன வந்துவிடுமோ என்று பயந்து பரிந்து பல்லாண்டு பாடின வள்ளல் பெரியாழ்வார். பகவானுக்கு என்ன வந்துடுமோன்னு நினைக்கக்கூடிய தன்மை சுலபத்தில் வாராது. நல்ல ஞானம் வளர்ந்திருந்தால் அப்ப பகவான் நம்மளை ரட்சிக்கணும். அவர் பரமாத்மா, சர்வசக்தன், சர்வஜ்ஞன், இப்படிங்கிற எண்ணம் வருமே தவிர, அதே பரமாத்மா தானே குழந்தை கண்ணன், அவனுக்கு ஒன்றுன்னு சொன்னால் என் உள்ளம் பதைக்கிறதே, அவனை ரட்சிக்க வேணுங்கிற ஆவல் எனக்கு ஏற்படுகிறதே அப்படிங்கிறது சாதாரணமா எல்லாருக்கும் வந்துடாது. அந்த பாவனை பெரியாழ்வாருக்குத்தான் வந்தது. தன்னையே யசோதையாக பாவித்து கண்ணனை குழந்தையாக கொண்டு அவனுடைய பால பிராயத்து பால்ய சேஷ்டிதங்கள் அத்தனையும் ஓரோரு பத்து பாசுரத்தாலையும் பாடியவர் பெரியாழ்வார். அந்த பெரியாழ்வாருக்குத்தான் துளசி செடிக்கு அருகிலே ஆண்டாள் என்னும் பெண் குழந்தை பூமி பிராட்டியினுடைய அவதாரமாக கிடைக்க பெற்றாள். ஆழ்வாருடைய சொத்து முழுவதும் ஆண்டாளுக்கும் கிட்டிச்சு. தகப்பனார் சொத்து பெண்ணு பிள்ளைகளுக்கு தானே, அதைப்போல பெரியாழ்வாருடைய சொத்து ஆண்டாளுக்கு கிடைத்தது. அவருடைய சொத்து பத்து பதினாயிரமோ பத்து லட்சம் கோடியோ அல்ல. ஞானமும் பக்தியும் வைராக்கியமும் இதுதான் பெரியாழ்வாருடைய சொத்து. அந்த சொத்தையே பெண்ணான ஆண்டாளுக்கு கொடுக்க ஞானபக்தி வைராக்கியங்களாலே நிறைந்து பகவத் பக்தியோடே இரண்டு திவ்ய பிரபந்தங்களை பாடி அருளினாள். ஆழ்வார்கள் அனைவரும் சேர்ந்து என்ன சாதித்திருப்பார்களோ அதனையும் சிறு பெண்ணாய் ஐந்து வயசு பெண் குழந்தையாக இருந்து ஆண்டாள் சாதித்து விட்டாள். அவளி பூவுலகத்தில் இருந்ததே அஞ்சாறு வயசு. ரொம்ப வயசெல்லாம் இருக்கலே. திருமழிசி ஆழ்வார் 4700 ஆண்டுகள் இருந்தார். அவர் என்ன சாதிச்சிருப்பரோ, நம்மாழ்வார் 32 ஆண்டுகள் இருந்தார். அவர் என்ன சாதித்திருப்பரோ, அதத்தனையும் அஞ்சாறு வயசுக்குள்ள ஒருத்தி சொல்லிட்டு போயிருக்கணும்னால் அவளுக்கு நிகர் அவளாகத்தான் இருக்க முடியும். அதனாலதான் இன்னைக்கும் சம்பிரதாயத்திலே ஆகட்டும் லோகத்திலே ஆகட்டும் ஆண்டாள்னா எல்லாரும் சட்டுன்னு அடையாளம் கண்டுகொள்வார்கள். அதே பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், திருவங்கையாழ்வார்னா ஆறு சுவாமின்னு கேட்பார். ஆனா கோதா ஆண்டாள்னு சொன்னால் வடநாட்டிலிருந்து தென்னாடு வரைக்கும் அனைவரும் அறிந்திருக்கிற பெயர். அதோடு மட்டுமல்ல, 4000 திவ்ய பிரபந்தத்துக்குள் திரு எழுகூச்சிருக்கை தெரியுமா, திருவாசிரியன் தெரியுமா, திருமடல் தெரியுமான்னா தெரியாதுன்னுடுவா எல்லாரும். ஆனா திருப்பாவ தெரியுமான்னு கேட்டால் அறியாதுன்னு சொல்லுவதற்கு ஆள் கிடையாது. அனைவரும் அறிந்து வைத்திருக்கிற பிரபந்தம் திருப்பாவை ஆண்டாள் பாடிய பிரபந்தம். அப்ப பெரியாழ்வாருடைய மகளாய் ஆடி மாசத்தில் பூர நட்சத்திரத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பூமி பிராட்டினுடைய அம்சமாய் ஆண்டாள் அவதரித்தாள். ஆழ்வார்கள் அனைவரும் சேர்ந்து பாடினதுதான் 4000 திவ்ய பிரபந்தம்ங்கிறதை நாம் அறிவோம். அதிலே ஆண்டாளுடைய பங்கு இரண்டு திவ்ய பிரபந்தங்கள். இந்த ரெண்டுமே முதலாயிரத்திலே சேர்க்கப்பட்டன. ஆழ்வார்களுடைய 4000 முதலாயிரம், 2000, 3000, 4000 பிரிப்பர்கள். அதிலே முதல் 1000 இவ்விரு பிரபந்தங்களும் சேர்க்கப்பட்டன. ஒன்றனுக்கு திருப்பாவைன்னு திருநாமம், மற்றொன்றுக்கு நாச்சியார் திருமொழின்னு திருநாமம். அவளே நாச்சியார், அவளுடைய திருமொழி, அவளுடைய திருவாக்கு, மொழின வாக்கு, திரு ஆண்டாளேதான் திரு, அவருடைய திருவான வாக்கு நாச்சியாருடைய திருவான வாக்கு நாச்சியார் திருமொழி என்று பெயர் பெற்றது. திருப்பாவை, பாவைன பதுமை பொம்மைன் அர்த்தம். திருப்பாவை என்னால் மார்கழி மாசத்தில் காத்தியாயனி தேவியைப் போல ஒரு பொம்மையைச் செய்து அவளுக்கு பூசை செய்து விரதமிருந்து கண்ணனையே தனக்கு கணவனாக கொடுக்க வேணும்னு வேண்டி பாடின பிரபந்தம். அதனாலே திருப்பாவை அப்படின்னு அதுக்கு பேர் வந்தது. 30 பாசுரங்களோட கூடினது திருப்பாவை. 143 பாசுரங்களோட கூடினது நாச்சியார் திருமொழி. மார்கழி மாசத்துக்கென்னு திருப்பாவை, தை மாசத்துக்கென்னு நாச்சியார் திருமொழி என ரெண்டு பிரபந்தமும் மாசப்பேரோட தான் தொடங்கிறது. மார்கழி திங்கள் மதினடைந்த நன்னாளாள்னு மார்கழி தொடங்கும். தையொரு திங்கள் தலைவிழக்கிங்கிறது நாச்சியார் திருமொழி தொடங்கும். அதனால ஹேமந்த் ருதுவனுடைய இரண்டு மாசங்களுக்காக இரண்டு பிரபந்தத்தை ஆண்டாள் அனுகிரகித்தாள். ஆழ்வாருக்கே பெருமானிடத்தில் பரிவதிகம், அதுவே என்னான்னு கேட்கும் அளவுக்கு ஆண்டாளுக்கு பரிவதிகம். ஆண்டாளுக்குன்னு இருக்கிற ஏற்றம் ஆழ்வார்களுக்கு இல்லாத ஒரு வைபவம்னால், ஆழ்வார்கள் ஆண்களாக பிறந்துவிட்டு பெண் தன்மையை ஏறிட்டு கொண்டு பிரபந்தம் பாடினார்கள். ஆனால் ஆண்டாளுக்கோ ஜென்ம சித்த ஸ்திரீத்வம், அவள் பிறக்கும் போதே பெண்ணாக பிறந்துட்டபடியால் செயற்கையா உன்னை ஏறிட்டுக்கணுங்கிற அவசியமே இல்லையோ இல்லையோ. ஆண்களாக பிறந்துட்டு செயற்கையா பெண்ணாக நினைத்து கொண்டு ஆழ்வார்கள் பாசுரம். ஆனா பெண்ணாக பிறந்து இயல்பாகவே பெண்ணான தன்மையோட பாடினது ஆண்டாளுக்குண்டான ஏத்தம். ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய், ஆழ்வார்கள் பாடின பிரபந்தங்களை காட்டிலும் இதுக்கு என்ன ஏற்றம் ஏதோ இருக்கிறதே. எதுன்னு பார்த்தால் இது பாதகங்கள் தீர்க்கும், பரமன் அடிகாட்டும், வேததம் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ். இவளுக்கு கோதைன்னு பேர். கோதா என்றால் மாலைன்னு அர்த்தம். இவ்வாண்டாளே தான் சூடிக்களைந்த மாலையை பெருமானுக்குன்னு சூட்டினபடியால் இவருக்கு சூடிக் கொடுத்த நாச்சியார்னு திருநாமம். இவள் பாடி கொடுத்தபடியால் பாடவல்ல நாச்சியார்னு திருநாமம். இவளே பாடவல்ல நாச்சியார், இவளே சூடிக் கொடுத்த நாச்சியார், இவளே கோதா கோதாம்பான்னு சொல்லுகிறார்கள் ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாது க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாம் அனன்ய சரணஹ சரணம் பிரபத்யே. கோதாஸ்துதியினுடைய ஆரம்பத்தில் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார், ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் பெரியாழ்வாருடைய குலத்துக்கு பெருமை சேர்ப்பதற்காகவே அவதரித்தாள். என்ன அவர் குலம், என்ன பெருமை சேர்த்துட்டாள்னா, பகவானுடைய திருமேனிக்கு பரிந்து பல்லாண்டு பாடுவது அவர் குலம். மங்களாசாசனத்தில் மற்றுள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வத் தளவுதான் அன்னி பொங்கும் பரிவாலே வெள்ளிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். பொங்கும் பரிவு பெரியாழ்வாருக்கு, அதை போலத்தான் பரிவு ஆண்டாளுக்கு. இவள் பெண்ணாக பிறந்துட்டபடியால் அவளுடைய ஒரே குறிக்கோள், நாம் மானிடவர்க்கென்னு பேச்சுப்படுவதில்லை, லோகத்தில் இருக்கிற மனுஷர்களுக்கு வாழ்க்கைப்படப் போவதில்லை, பராத்பரனான சர்வேஸ்வரனான சிவன் நாராயணன் திருவரங்கநாதனாக இருக்கிறான், அவனே கண்ணனாக அவதரித்தான், அந்த கண்ணனுக்கே வாழ்க்கைப்படுவோம், அரங்கனுக்கே வாழ்க்கைப்படுவோம் என்று தன் உள்ளத்திலே உறுதி பூண்டாள். இந்த உறுதி ஆண்டாளுக்கு எப்படி ஏற்பட்டதுன்னா, பெரியாழ்வார் சொல்லிக் கொடுத்திருக்கிற கதைகள், பகவானுடைய வைபவத்தை நன்னா சொல்லி வைத்தார், அவனுடைய அவதார சேட்டிதங்களை எல்லாம் சொன்னார், அவனே பரதெய்வம்ங்கிறத புரிய வைத்தார். புரிஞ்ச உடனே அப்ப எந்த ஆத்மாவுமே இன்னொத்தனுக்கு ஈடுபடக்கூடாது, யார் ஜகத்துக்கே காரணமோ, எவன் என்னை படைத்தானோ காத்தானோ, எவன் எனக்கென்னு காத்திருக்கிறானோ, எவன் ஒருத்தனாலே தான் மோட்சத்தையே கொடுக்க இயலுமோ, அவனைத் தவிர மற்றொரு தடத்தே நாம் கண் வைக்க மாட்டோம். ஏன், எங்கெங்கேயோ நாம போய் தெரிஞ்சுட்டு இருந்தோம்னா கிடைக்குமா? கிடைக்காது. இப்போ பல பேருக்கு பல தெய்வங்களையும் தொடலாமே அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம், இருக்கட்டும். ஒரு நாள் ஒரு தெய்வத்திட்ட போறோம்னு வச்சுங்கோ, அதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. போனோம்னால் யாரான ஒரு தெய்வத்திட்ட போனா நல்லதோ கெட்டதோ அது பண்ணிடும். ஆனா பல தெய்வங்கள்கிட்ட போனா அவர் பார்த்துக்கிட்டமேன்னு இவர் விட்டுட்டு, இவர் பார்த்துக்கிட்டமேன்னு அவர் விட்டுட்டு, கடைசியில எல்லாரும் சேர்ந்து விட்டுட்டாள்னு வச்சுங்கோ. அதனால யாரும் ஒரு தெய்வத்தை பற்றி கொள்வது நலம். பல பேருக்கு செவ்வாய்க்கிழமை என்ன ஒரு இடத்துக்கு போடலாம், வெள்ளிக்கிழமை என்ன ஒரு இடத்துக்கு போடலாம், சனிக்கிழமை என்ன ஒரு இடத்துக்கு போகலாம்னு நினைச்சிருப்பா. அவரவர் விதி வழி அடைய நின்றனர், அதை பத்தி ஒன்னும் இல்லை. போ இருந்தாலும் போக வேண்டிய இடத்துக்கு தான் போகணுங்கிற எண்ணம் இருந்தால் அப்ப பற்ற வேண்டியவனைத்தான் பற்றியாக வேண்டுமே தவிர எதுக்கு யார் யார்கிட்ட போகணும்னு உண்டு. இனி பிறவி வேண்டாம், இனி பிறவி வேண்டேன்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் இல்லையோ, வேதநூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதி முறங்கிப் போகும். நின்ன இப்பதினையாண்டு பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம். ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான அருளானே என்று திருமாலையில் தொண்டரடிப்புடி ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். அப்படின்னா அரங்கமான அருளானத்தான் பிரார்த்திச்சாகணும். என்ன அது அவர் ஒருத்தர் தான் கொடுப்பதே தவிர எங்கெங்கயோன்னு போய் பிரார்த்தித்தால் கிட்டாது. இதுல ரொம்ப தெளிவா இருந்தாள் ஆண்டாள். வாழ்க்கைப்பட்டால் கண்ணனுக்குத்தான். கண்ணன் வேற ஆறு மல்லர் ரங்கமன்னார் தான். என கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன்னு திருப்பாணாழ்வார் பாடினார் அருள். நாளே திருவரங்கநாதனுக்குத்தான் ஆட்பட வேண்டும் மனசிலே உறுதி கொண்டாள். ஆனா அது உடனே நடந்துடுமா? நடந்துட்டா ஆண்டாள் பிரபஞ்சமே பாட மாட்டாள். பகவான் ஆண்டாளை பிறப்பிச்சிருக்கிறது எதுக்கு? உலகோர திருத்த வேணுங்கிறதுக்காக. நிறைய பாசுரங்களை பாடும், பாட்ட சொத்தா விட்டுட்டு வாரும், அது கொண்டு மக்கள் நம்மை புரிந்து கொள்வார்கள். இதுக்குன்னு பெருமாள் அவளை அவதாரம் பண்ண வச்சிருக்கிறச்சே, ஆசைப்பட்டாள்னு உடனே அவரை அழைச்சின்னு போயிட்டாருன்னு வச்சுங்க, அப்புறம் பாட்டே வராது இல்லையோ. அதனால இந்த பிரபந்தங்களை பாடுவிக்கணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டாள் வைக்கப்பட்டாள். ஆனா அவளுக்கோ பகவான விட்டு பிரிவு, துடிப்பு, விரக தாபம். தாபத்தோட தான் தனக்கு உள்ள இருக்கிற தாபத்தை தீர்த்து கொள்வதற்காக இரண்டு பிரபந்தங்கள் பாடினார். திருப்பாவை என்ன நாச்சியார் திருமொழியும் அல்ல. திருப்பாவை ரொம்ப பிரசித்தம், உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனாலே இன்று நமக்கு தலைப்பு நாச்சியார் திருமொழி. 143 பாசரங்கள். ஒரு நிமிஷம் ஒரு பாட்டுக்குன்னு சொன்னா கூட 143 நிமிஷம் ஆகும். அவ்வளவு கூட நம்ம கிட்ட பொழுது கிடையாது. அதுல மொத்தம் 14 பதிகங்கள் உண்டு. என்னைக்கும் ஒரு பிரபந்தம்னு எடுத்துனுட்டால் அதை 10-10 பாசரங்களாக அநேகமா பிரிச்சிருவா. 10 பாசரங்கள் கொண்டது ஒரு திருமொழி. இப்ப நாச்சியார் திருமொழின்னு மொத்தத்துக்கும் பேரும் இல்லையோ, நாச்சியார் கோவில், நாச்சியார் திருமாளிகைன்னு ரெண்டு திவதேசம் இருக்கு. இந்த பிரபந்தத்தினுடைய பேர் நாச்சியார் திருமொழின்னு இருக்கிறதுனால முதல்ல பெயர் காரணம் பார்ப்போம். நாச்சியார்னா ஆண்டாள். இன்னைக்கு அவள் அவதாரம் பண்ணி எழுந்துருளி இருக்கிற சிவல்லிபுத்தூருக்கு நாச்சியார் திருமாளிகைன்னு பேர். சிவல்லிபுத்தூர்ல தானே ஆண்டாள் எழுந்துருளி இருக்கா. நாச்சியார் கோவில்னு ஒரு ஊர் உண்டு, அதுக்கு திருநறையூர். திருநறையூருக்கு நாச்சியார் கோவில்னு பேர். அது சோழ தேசத்துல இருக்கு. ஆனா ஆண்டாள் அவதரித்தது பாண்டிய தேசத்துல உள்ளது, அதுக்கு நாச்சியார் திருமாளிகைன்னு பேர். அதனால அவள் தான் நாச்சியார். மூணு திவ்வதேசங்கள், மூணு நாச்சியாருக்கு பெருமை. ஸ்ரீதேவி, பூதேவி, நீளாதேவி. ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு திருவள்ளரை, பூதேவி நாச்சியாருக்கு சிவல்லிபுத்தூர், நீளாதேவி நாச்சியாருக்கு திருநறையூர். இந்த மூணு இடத்துல இந்த மூணு நாச்சிமார்களுக்கு பெருமை. இந்த மூணு இடத்துலயும் புறப்பாடாச்சே நாச்சியார் பல்லுக்கு முன்னாடி போகும், பெருமாள் பல்லுக்கு பின்னாடி போகும். வேற எங்கேயும் இது பார்க்க முடியாது. முன்னாடிதான் பெருமாள் எழுவர், பின்னாடிதான் நாச்சியார் எழணும். ஆனா ஆண்டாள் சன்னதியில் யாருக்கட்டும், இந்த சன்னதியில் யாருக்கட்டும், முன்னாடி பிராட்டிக்கு வைபவம், பின்னாடி பெருமாள் எழுந்தருளுகிறார். அதனால அவளுக்கு ஏற்றம் திருநறையூரில், அதாவது நாச்சியார் கோவிலில். ஸ்ரீவில்லிபுத்தூரில், அதாவது நாச்சியார் திருமாளிகையில். திருவள்ளரை, அங்கே புண்டரீகாட்ச பெருமாள் எழுந்தருளிருக்காரோ இல்லையோ திருவள்ளரையில். அதனால இது ஸ்ரீ, பூமி, நீளாதேவி நாச்சியார்களுக்காக வைபவம். நாச்சியார்னு ஆண்டாளுக்கே திருநாமம். நாச்சியார் திருமொழி அவளால பாடப்பட்ட திருமொழி. அல்லி நாட் தாமரமேல் ஆரணங்கின் இன் துணைவி மல்லி நாடாண்ட மடமையில். ஆண்டாளுக்கு பேர் சொல்றாரு இந்த தனியனிலே. மல்லி நாடாண்ட, மல்லி என்று நாட்டுக்கு பெயர். இன்னைக்கு நீங்க சிவல்லிபுத்தூருக்குள்ள நுழையறதுக்கு கொஞ்ச தூரம் முன்னாடி மல்லி அப்படின்னு ஊர் பேர் வரும், அதான் மல்லி நாடு. மல்லி நாடாண்ட மடமயில், மடப்பத்தை உடைய பவ்யத்தோட இருக்கக்கூடிய மயில் போன்ற அழகு படைத்தவள் ஆண்டாள். மல்லி நாடாண்ட மடமையில் அல்லி நாட் தாமரமேல் ஆரணங்கின் இன் துணைவி. ஸ்ரீதேவி நாச்சியார் தான் அல்ல நாட் தாமரமேல் ஆரணங்கு இன் துணைவி. ஸ்ரீதேவிக்கு மிகுந்த துணைவியாக இருக்கக்கூடிய பூதேவி, அந்த பூதேவியினுடைய அம்சமாகவே ஆண்டாள் அவதரித்தாள். அவதரித்து நாச்சியார் திருமொழி பாடினாளே, என்ன பிரயோஜனம்? எந்த புருஷார்த்தத்துக்காகனா கண்ணனை கணவனாக அடைய வேணுங்கிற ஒரே புருஷார்த்தத்துக்காக. அதுதான் இந்த பிரபந்தத்துக்கே சாரம். அப்ப நாச்சியார் திருமொழி சொன்னால் நமக்கு என்ன கிட்டும்? ஆண்டாள் கடைசி பாசரத்திலே அதைத்தானே தெரிவிக்கிறார். பெருந்தாளுடைய பிரானடிக்குள் பிரியாதென்னும் இருப்பாரே. யார் ஒருத்தன் நாச்சியார் திருமொழி பாடுகிறாரோ பெருந்தாளுடைய பிரானடிக்குள், பருந்தாட்களிற்றுக்கு அருள் செய்த பருந்தாள் களிறு கஜேந்திரன், அந்த கஜேந்திரத்துக்கு அனுகிரகம் புரிந்தவனான பிரான், அந்த பரனான பிரானான ஸ்ரீகிருஷ்ணனை மருந்தாமென்னு தம்மனத்தே வைத்துக் கொண்டு வாழ்வார்கள். விருந்தாவனத்தே கண்டமை விட்டு சித்தன் கோன் கோதை, விஷ்ணு சித்தனுடைய வில்லிபுத்தூர் கோனாய், விஷ்ணு சித்தன்னு பெரிய பெற்ற பெரியாழ்வாருடைய திருமகளான கோதை. அவள் யார் ஒருத்தன் கஜேந்திரனாகிற யானைக்கு அனுகிரகம் புரிந்தானோ அந்த எம்பெருமானை விருந்தாவனத்தே கண்டமை, பிருந்தாவனத்துல பார்த்து கடைசி 10 பாசரங்கள் பாடினார். அதை மருந்தாமென்னு தம்மனத்தே வைத்துக் கொண்டு வாழ்வார்கள். இந்த பிரபஞ்சம்தான் நமக்கு மருந்து. சம்சாரம் என்னும் சமுத்திரத்துக்கு பெரிய மருந்துது. இதுதான் தெப்பம், ஓடம், நீஞ்சுவதற்கு ஒரே வழி என்கிற உறுதியோட யார் மனசிலே வைத்துக் கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு பெருந்தாளுடைய பிரானடி கீழ் பிரியாதென்னும் இருப்பாரே. பெருந்தாள் நீண்ட திருவடித்தாமர்கள் படைத்த சீமன்நாராயணனுடைய அடிகளுக்கு அணுக்கர்களாய் அந்த திருவடிகளை விட்டு பிரியாதவர்களாக இருப்பார்கள் என்று நாச்சியார் திருமொழி பாடினால் என்ன பலம் கிடைக்கும் கருத்த கடைசி பாசரத்தில் ஆண்டாள் சொல்லுட்டாள். இப்ப தொடர்கதையினுடைய கடைசி பக்கத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். முதல்ல தொடர்கதை படைச்சுன்னு போய் தான் கடைசி பக்கத்துக்கு போகணும். இப்ப கடைசி பாட்டை சொல்லிட்டேன், ஏன்னா அப்பதான் பிரயோஜனம் தெரியும். நாச்சியார் திருமொழி சொன்னால் இன்னது கிடைக்க போகும்னா பகவான் திருவடிகளுக்கு மிக நெருக்கமாக இருப்போம். அதனாலே இதே போலத்தான் பெரியாழ்வாரும் சாதித்தார். ஒழுங்குழில் முகில்வண்டனை விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கொழுங்குழில் முகில்வண்டனை சாயபோல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களேன்னு அவர் பாசரத்தை முடித்தார். யாரும் பெரியாழ்வார் திருமொழியை சொன்னாலும் பகவானுடைய திருவடிகளுக்கு சாய போல நிழல் போல விட்டு பிரியாமல் இருக்கலாம்னு தகப்பனார் பாடினார். அவர் சொன்ன அதே பலத்தை தான் ஆண்டாளும் தெரிவிக்கிறார். இப்போ பெருந்தாளுடைய பிரானடிக்கு பிரியாதென்னு இருப்பாரே. ஆக ரெண்டு பேரும் தமப்பனாரும் குமாரத்தியுமாக ரெண்டு பேரும் சொன்ன ஒரே அர்த்தம், தங்கள் பிரபந்தத்தை பாடினால் பெருமான் திருவடிகளுக்கு அணுக்கர்களாய் விட்டு பிரியாமல் இருப்போம். இனி ஓரொரு பதிகமும், மொத்தம் 14 பதிகங்கள் இருக்கின்றன. ஓரொரு பதிகத்திலையும் 10-10 பாசரங்கள், ஓரிரண்டு கூட இருக்கிறதுனாலதான் 143 பாசரங்கள் ஆறுது. அல்ல, இப்ப முதல் பதிகத்தால என்ன சொல்றாள், அந்தந்த பதிகத்துக்கு ஒரு கருத்துண்டு. கருத்தை சொல்றேன், ஏதாவது ஒரு பாசரமானு பார்த்தா தான் அந்த பதிகத்தினுடைய கருத்து நமக்கு புரியும். அதனால ஒரு பாசரமான எடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறேன். முதல் பதிகம், காமதேவனிடத்தும் சாமதேவனிடத்தும் காலிலே விழுந்து எப்படியாவது கண்ணனை எனக்கு கணவனாக பெற்றுக் கொடுங்கோள் என்று பிரார்த்திக்கிறாள். இது முதல் பதிகம். யார் காலில் விழறா? காமதேவன் காலிலும் சாமதேவன் காலிலும். காமன் அனங்கன், அங்கதேவன் சொல்லுகிற மொழி. காமதேவன் ரதி மன்மதன் சொல்றமே, அதுல மன்மதன் தான் காமதேவன். இந்த காமதேவன் ஏற்கனவே அங்கம் இல்லாமல் பரமசிவனாராலே எரிக்கப்பட்டு விட்டான். அவன் காலில் விழுந்துதான் எப்படியாவது நீதான் ஏற்பாடு பண்ணி கண்ணனை கணவனாக பெற்றுக் கொடுக்கணும். சுவாமி இப்பதானே சொன்னீர், எங்கெங்கயோ போகக்கூடாது, கண்ணன் இடத்துலதான் நிக்கணும்ட்டு. இப்ப காமதேவன் காலிலேனா? காமதேவன் காலில் விழறது கண்ணன் திருவடி கிடைக்கணுங்கிறதுக்காக, அது முக்கியம். நாம எங்கெங்கயோ போயிட்டு இருக்கிறது கண்ணன் திருவடி கிடைக்கணுங்கிறதுக்காக இல்ல, என் திருவடிக்கு இன்னும் நன்னா வயச வசதி வரணுங்கிறதுக்காக. அதுக்கு நாம போயிட்டு இருக்கமே தவிர மற்றொரு பிரயோஜனத்துக்கு அல்ல. அதனால கிடைப்பது கண்ணனாக இருந்தால் எங்கும் போகலாம். இன்னொன்னு, அது கூட நமக்கு ஒத்து வராது. கிடைப்பது கண்ணனாகவே இருப்பினும் நாம எங்கேயோ போய் நின்று யார்ட்டையோ கேட்கறோம்னு வச்சுங்கோ, ஆனா நாம இன்னும் பக்தியில முற்றினவர்கள் அல்லர்கள். அதனால அவ வேற ஏதானு கொடுக்கறேனேன்னு சொன்னால் சரின்னு கொஞ்சம் மனசு சஞ்சலப்பட்டாலும் பட்டுடுவோம். ஆண்டாளுக்கு இருக்கிற பக்தி முச்சின நிலையினால அவளால இன்னொரு இடத்துக்கு போக முடியறதே தவிர நம்மால் அதையும் செய்யறதுக்கு முடியாது. இந்த ஊர்ல பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டி கடை வச்சிருக்கா பாருங்க, தனி கடையே இல்லை. இது போனோம் காய்கறி மட்டும் வாழ்ந்தோம், கடையே இல்லை. போனோம் துணிமண்டி மட்டும் வாழ்ந்தோம், கடையே இல்லை. மொத்தத்தையும் சேர்த்து வச்சிருக்கானா, நாம எதை வாங்க போறோமோ அதை தவிர இன்னும் நாலு வாழ்ந்துதான் வெளியில வருவோம். அதனாலே அந்த புத்தி நம்ம விட்ட எப்படி போகலையோ அப்ப நாம போக வேண்டிய இடத்துக்கு தான் போனமே தவிர இன்னொரு இடத்துக்கு போய் நாம இத பரீட்சை பண்றதுக்கு முயற்சி செய்யவே கூடாது. அதனால போய் நிற்பதும் கண்ணன் திருவடிகள்ல தான், அடைவதும் கண்ணனத்தான். இப்படின்னு இருந்துட்டா தான் சுகமா இருக்குமே தவிர, ஆண்டாள் பிரார்த்தித்தாள் என்ன, அவளுக்கு லட்சியம் ஒழுங்கா இருக்கு பிரார்த்திக்கிறா. நமக்கு அந்த அளவுக்கு உறுதி இல்லாதபடியால் செல்வது கூடாது. வழியல்லாத வழியை பற்றினாலும் காமதேவனையும் சாமதேவனையும் பற்றி கண்ணன் திருவடிகளுக்கு காட்பட வேண்டும். தையொரு திங்கள் தரை விளக்கி, தை மாசத்தில் விடியற்காலை பொழுதிலே தரைய விளக்கி கோலமிட்டு பெருமான் எப்போது வருவான் என்று காற்றிருக்கிறாள். அதுலதான் தான் பண்ணது என்னங்கிறத சொல்றாள். ஆண்டாள் திருக்கல்யாணம்னு நாம பாக்கிற மொழியும் அது நேரடியாக ஒரு கல்யாணத்தை போல விமரிசையாக நடந்ததல்ல. அது எப்படி நடந்ததுங்கிறத இந்த முதல் பதிகத்திலேயே சொல்லிவிட்டாள். கேசவ நம்பியை கால் பிடிப்பாள், ஆண்டாளை அழைச்சின்வான்னு பெரிய பெருமாள் ஆணையிட்டுட்டார். இந்த பிரபந்தம்லாம் பாடியாச்சு, ஆண்டாளை கல்யாணம் பண்ணிட்டாகணும், பெரிய பெருமாள் ஆணையிட்டு அழைச்சின்வான்னு சொல்லிவிட்டார். பெரியாழ்வாரும் பல்லக்கரை ஏற்றி ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சின்னு வந்துவிட்டார். ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்தாச்சு. தன்னுடைய மந்திரி பிரதானிகள் எல்லாரையும் அனுப்பிச்சு வைக்கிறார். பரிசாரகர்கள் முக்கியப்பட்டவா எல்லாரையும் பெரிய பெருமாள் அனுப்பிச்சு வச்சு உள்ளுக்குள்ள கர்ப்பகிரகத்தில் திருவணுக்கன் திருவாசலுக்கு அழைத்துக் கொண்டு வாருங்கோள் என்று ஆணையிட்டுட்டார். பெரியாழ்வாரும் உள்ளுக்குள்ள அழைச்சின்னு போயிட்டார். எல்லா வாசப்படிகளும் தாண்டி ஜெயவிஜயாள் துவாரமும் தாண்டி அருகிருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயும் திருவடி எடுத்து வைத்து பெரிய பெருமாளுடைய நீண்டிருக்கிற திருவடி தாமரைகள் திருக்கமலபாதம். திருக்கமலபாதத்தை போய் ஆண்டாள் தொடுகிறாள். தொட்டவள் அங்கேயே மறைந்து பரமவதத்துக்கு திரும்ப சென்றாள். அவ்வளவுதான் சரித்திரம். நீ குரு பரம்பரையில எத்தனை தேடினாலும் இதுக்கு மேல ஆண்டாள் கல்யாணம்னு ஏதுமே இருக்காது. பின்ன நிறைய வாரணமாயிரம்னு சொல்றோம் என்ன, அதத்தனை ஆயனுக்காக தான் கண்ட கனா. ஆண்டாள் கனா கண்டாள், சொப்பனத்திலே கண்டாள். சொப்பனத்துல பார்த்து ஆண்டாளுக்கு திருப்தி ஏற்படுத்திட்டு ஒரே நிமிஷத்தில் பரமவதத்துக்கு பகவான் அழைத்து போனான். அது நடந்ததுங்கிறத இந்த முதல் பதிகத்திலே சொல்லிட்டாள். கேசவ நம்பியை கால் பிடிப்பாள், கேசவ நம்பியினுடைய திருவடி தாமர்களை தொட்டாள், தொட்டவுடன் அந்தர்தியானமாகி சீவைகுண்டத்தை பிராபித்தாள் என்பது முதல் பதிகத்தில் இருக்கு. அதுலதான் தன்னுடைய லட்சியம் என்னான்னு வெளியிட்டுட்டாள். மானிடவர்க்கென்னு பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே, மன்மதனே மனுஷனுக்குன்னு என்னை யாரானும் மணமுடிக்க பார்த்தால் உயிர் வாழ மாட்டேன். பின்ன யாரு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, பெரியாழ்வாராக்கவே சமாளிச்சார். இது நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களை தானும் மனுஷனுக்குன்னு வாழ்க்கப்பட மாட்டேன், பகவானுக்குத்தான் வாழ்க்கப்படுவேன் விட்டால் அப்ப அப்பா அம்மா பாட என்ன இருக்கு இப்போ? அது பெரியாழ்வாராக்கவே அவருக்கு தெரிஞ்சது. கண்ணனை கூட கூட்டின்னு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய சக்தி பக்தி ரெண்டும் பெரியாழ்வாரிடத்துல இருந்திருக்கு, அவரால் முடிஞ்சது. அது இருந்திருக்கலன்னா நம்ம முடிஞ்சிருக்குமா? இல்ல இப்படி வேணா வச்சுக்கலாம், ஆண்டாள பெண்ணா பிறக்கிற அளவுக்கு பெருத்துற அளவுக்கு இருந்தா நமக்கு அந்த வைபவம் வந்திருக்கும். இல்லைன்னா அதுவும் இருக்கணும் இல்லையோ? நாம ஆரோ பெண்ணும் பிள்ளையும் பெற்றிருக்கோம், அவளுக்கு ஏத்த அப்பா அம்மாவை தான் நாம இருக்க முடியும். ஆனா ஆண்டாளே பெண்ணா பிறக்கணும்னா அதுக்கு தேர்ந்தெடுக்காம பிறந்துருவாளா? அதுக்கு தகுந்த தந்தை யாரோ அவருக்கு தானே ஆண்டாளும் பிறந்தாள். அதனால மனுஷர்களுக்குன்னு பேச்சுப்பட மாட்டேன். இது மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான போலே பெருமானுக்கே அனன்யார்க சேஷத்தம் என்கிற உயர்ந்த தன்மை. முதல் பதிகத்தில் ஆண்டாள் என்ன வெளியிடுகிறாள்? பாரார்த்தம் ஸ்வம் சுதிசத சரசித்தம் அத்தியாபயந்தீம். கண்டனே, நாம் மற்ற பேருக்கு ஆட்பட மாட்டோம். இது உகாரத்தினுடைய அர்த்தம். ஓங்கிற பிரணவம் இருக்கொல்லியோ, பிரணவத்தில் அகார உகார மகாரங்கள் மூணு எழுத்தாக பிரியும். அ உ ம. அகாரார்த்தோ விஷ்ணு ஜகதுதய ரக்ஷா பிரளய கிருத்து, மகாரார்த்தோ ஜீவா ததுபகரணம் வைஷ்ணவமிதம், உகாரா அனன்யார்கம் நியமயதி சம்பந்தம் அனயோ. ஸ்ரீ பராசர பட்டர் அஷ்டஸ்லோகியில சாதிக்கிறார். அகாரம் விஷ்ணுவை சொல்லும், மகாரம் ஜீவாத்மாவை சொல்லும். அகாரத்தாலே சொல்லப்படுகிற விஷ்ணுவுக்கு மா என்னும் எழுத்தாலே சொல்லப்படுகிற ஜீவாத்மா சேஷபூதன் அடிமை அப்படின்னு பிரணவம் சொல்லுகிறது. அது நடுவுல ஊன்னு ஒரு எழுத்துக்கு பாருங்க, அது என்ன சொல்லும்னால், அகாரவாச்சியனான பரமாத்மாவுக்கு மகாரவாச்சியனான ஜீவாத்மா அடிமை என்று மட்டுமல்ல, அகாரவாச்சியனான பரமாத்மாவுக்கே மகாரவாச்சியனான ஜீவாத்மா அடிமை. இந்த கேன்னு இழுக்கிறோம் பாருங்க, ஏ அப்படின்னா பரமாத்மாவுக்கு மட்டுமே அடிமை, நாலு பேருக்கு அடிமை கூட கண்ணனுக்கும் அடிமை அல்ல. கண்ணன் கீதையில தெரிவிக்கிறார், என்னுடைய பக்தி என்பது அவ்வபிச்சாரமான பக்தியாக இருக்கணுங்கிறார். வியபிச்சாரம்னா சொல்லுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியும், அன்னன்னைக்கு ஒத்தொத்தர் இப்படின்னா வியபிச்சாரம்னு அர்த்தம். ஆனா இங்க கண்ணன் சொல்றது, இப்போ என் பக்தி அந்த மாதிரி இருக்கக்கூடாது அர்ஜுனா, அவ்வபிச்சார பக்தியாக இருக்க வேண்டும். என்னிடத்துல பக்தி செலுத்தினா என்னோட நில், கண்டிடத்துல கண்ணை வைக்காதே. அதனாலதான் நாராயணனுக்கே நாம் ஆட்சேகிறோம், நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று ஆண்டாளுடைய பாசரம். நாகணமிஷ நம்பிரான் சரணே சரண் என்று நம்மாழ்வாருடைய பாசரம். மாமேகம் சரணம் பிரஜ, கண்ணன் விட்டே கொடுக்கல, என் ஒருத்தனையே சரணமாக பத்து, என் ஒருத்தனை பத்தினால் நான் உனக்கு சகல பாபங்களையும் போக்கி கொடுக்கிறேன்னு கண்ணன் தெரிவிக்கிறார். அந்த அர்த்தம் தான் இந்த இடத்துல இப்ப துவனிக்கிறது ஆண்டாள் பாசரத்திலே. மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன், பகவானை தவிர மத்தொருத்தருக்கு என்னை மனமுடிக்க பார்த்தால் வாழவே மாட்டேன். இத முதல் பதிகத்திலே காமதேவன் சாமதேவனிடத்துல பிரார்த்திச்சுட்டா. யார் காலில் வேணா விழறேன், விழுந்துட்டா கண்ணனை பெற்றுக் கொடுங்க, இதுக்கால நான் எங்க வேணா விழறதுக்கு தயார், முதல்ல இதை பண்ணிப்போம் அப்புறம் பிராயசித்தம் தடிப்போம். ஏன்னா இதான் இப்போ உடம்பு சரியில்லை, ஒரு மருந்து கொடுத்தாகணும்னு சொல்றான், குழந்தை அப்பதான் புழைக்கும், ஆனா அந்த மருந்து நம்ம சாப்பிடக்கூடாது. என்ன பண்றது இப்ப, குழந்தை பழைச்சுட்டா ஆச்சாரிய சீபாதீர்த்தம் வாங்கி கொடுத்துப்போம், அப்புறம் தான் அதை பண்ண முடியுமே தவிர முதல்ல குழந்தைய பழக்க வைக்கிறதுக்கு வழி பார்ப்போம். அதை போல இப்ப ஆண்டாளுக்கும் கண்ணன் எனக்கு அவசியம் கிடைச்சாகணும். ஆனா இந்த இடத்துல உலக இன்பத்துக்காக ஆண்டாள் கண்ட பேர் காலில் விடல, கிருஷ்ணானுபவத்துக்காக விழுகிறாள். ஆனாலே மானிடவர்க்கு என்ன பேச்சுப்படில், மன்மதனே நீதான் என்னை பகவானோடே சேர்த்து வைக்க வேண்டும். உன்னையும் உம்பியையும் தொழுதோம் அரங்கதேவா. உன்னையும் உம்பினா உன் தம்பி, உன்னையும் உன் தம்பியும் சேர்த்து தொழுகிறேன். ஒரு அண்ணன் தம்பி வேணுங்கிறதுக்காக உங்க ரெண்டு பேர் கால விழறேன். எனக்கு பலராமன் தம்பி கண்ணன் வேணும், அதுக்காக உன்னையும் உன் தம்பியும் சேர்த்து வானா சேவிச்சு வைக்கிறேன். அங்க ஒரு தம்பி வேணும், இங்க நான் தம்பி விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, நீ அந்த தம்பி வாங்கி கொடுக்க மாட்டேன்னு விட்டியானா, அதனால உன் தம்பியோட சேர்த்தே உன்னை தொழுகிறேன், உன்னையும் உம்பியையும் தொழுதோம்னு முதல் பதிகம் முழுவையும் காமதேவனிடத்தே பிரார்த்தித்தாள். இனி அடுத்த இரண்டாம் பதிகம் நாமமாயிர மேத்தனுங்கிற பதிகம். இதாலே சிற்றில் வந்து சிதையேலே என்று கண்ணனுடைய பால்ய சேஷ்டிதம் ஒன்றை சொல்லி, எங்களுடைய சிந்தனை இப்படி சிதைத்து விடாதே, உன்னை அடைய வேணும்னு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஆனா அந்த ஆசை நடக்காதபடிக்கு சதைச்சூடாதே என்ன ஆண்டாள் கண்ணனிடத்தே பிரார்த்திக்கிறாள். ஆசை நிறைவேறணும் சதைக்காதேன்னு தான் கருத்து. ஆனா அந்த கருத்தை வெளியிடுறதுக்காக ஒரு கதையை வச்சுட்டா உள்ளுக்குள்ளே, கதையும் இருக்கணும் கருத்தும் இருக்கணும். கதை மட்டும் இருந்ததுன்னா பிரயோஜனமே இல்லை, மோட்சமா மாட்டோம். கருத்து மட்டும் இருந்தா புரியவே புரியாது, கிட்டக்கே வரமாட்டோம். அதனால கதையும் வச்சாகணும் கருத்தும் வச்சாகணும் இல்லையோ. இங்க இருக்கிற கதை ஏதுனால் கண்ணன் பண்ணின ஒரு சேட்டிதம். அந்த சேட்டித்தத்தை சொல்லியே தெரிவிக்கிறாள். முற்றத்தூடு புகுந்து முகங்காட்டி கண்ணன் சிற்றிலை சிதைத்த கதை. ஆண்டாள் தன்னையே ஒரு கோபிமாராக நினைத்துக் கொள்ளுகிறாள். அது திருப்பாவ முழுக்கவே அப்படித்தான் பாடினான், தன்னை கோபிகாஸ்திரீகளுக்குள்ள ஒருத்தியா நினைச்சுன்றது. கோகுலத்துல அந்த கோபிகாஸ்திரீகளோட கண்ணன் எப்படி விளையாடினானோ அப்படியே தன்னோடையும் விளையாடுறாப்புல நினைக்கிறது. கோபிகைகளுக்கு ஒரு ஆசை, நாங்க மண் வீடு கட்டி விளையாட வேண்டும். குழந்தைகள்லாம் கடற்கரைக்கு போய் விளையாடுறது பாருங்க. அத போல எல்லா இடைப்பெண்களும் நாங்களும் மணல் வீடு கட்டினோம்னால் தன்னை தவிர இன்னொன்னு பார்த்தாலே பகவான் பிடிக்கிறது இல்லை. அவ மணல் வீடு கட்டி விளையாடுறான்னா புத்தி அதுல போறதுன்னு அர்த்தம் இல்லையோ. அப்ப பிரயோஜனாந்தர சம்பந்தம் அர்த்தம். பிரயோஜனாந்தரம்னால் கண்ணான கிருஷ்ணானுபவத்தை தவிர மத்தொன்னை பிரயோஜனமாக கொள்ளுதல். அப்படி செய்யறது கூடாது, கிருஷ்ணானுபவமே பரம பிரயோஜனமா இருக்கணும். எப்படி சுவாமி, நாங்கெல்லாம் பாட்டு கேட்க வேண்டாமா, நாட்டியம் பார்க்க வேண்டாமா, சாப்பிட வேண்டாமா, அப்ப அதுல இருக்கிற ஆனந்தம்லாம் கிருஷ்ணானுபவத்துல வருமோ? கிருஷ்ணானுபவத்த ஆனந்தம் தனி, ஆப்பிள் சாப்பிடுறது தனி, ஆரஞ்சு பழம் சாப்பிடுறது தனி, மாம்பழம் சாப்பிடுறது தனி, அதோ அதை பார்த்து அதுல என்னென்னலாம் தெரியறதோ அதெல்லாம் பாக்குறது தனி, கதை காதால சங்கீதம் கேட்கறது தனி என்று நாம நினைக்கிற மொழியோ. ஆனா ஆழ்வார்கள் அபிப்பிராயம் அப்படி அல்ல. இது கொஞ்ச நேரத்துக்கு தான் தெரியும், கொஞ்ச நேரம் கழிச்சு தெரியாது. இதை சாப்பிட்டா 10 நிமிஷம் கழிச்சு போயிடும், நிறைய சாப்பிட்டோம்னா உடம்பே கெட்டு போயிடும். இந்த மாதிரி நிறைய கட்டங்கள் இதுல இருக்கும் இல்லையோ. இது இது என்னென்ன இன்பத்தை கொடுக்குமோ அதனையும் பரமாத்மா கொடுக்க வல்லவன். கண்ணனையே எல்லாம்னு நினைச்சுட்டோம்னால் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் அழ்வார் சாதித்தாரோ இல்லையோ. அப்ப கண்ணனே உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலை வாசுதேவ சர்வம், இப்படி ஆண்டாளும் கோபிமார்களும் இருந்துண்ணம்னு கண்ணன் எதிர்பார்க்கிறார். அதை நாம நம்பிட்டோம்னா கண்ணன் அத்தனை அனுபவத்தையும் கொடுத்துருவர். ஆனால் அதை நாம நம்பாமல் ஓ தனித்தனியா அதது விளையாடினாத்தான் அந்தந்த அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு போனா அவருக்கு அது பிடிக்காம போறது. அதனால புருஷார்த்தம் வேற எதிர்பார்த்தாலோ வேறு பிரயோஜனத்துக்காக முயற்சித்தாலோ கண்ணனுக்கு அது பிடிக்காமல் போக அதை தடுக்க முயற்சிக்கிறான்னு கருத்துப்போ. அந்த கருத்து புரிஞ்சாதான் இந்த கதை என்னங்கிறதே நமக்கு புரிய வரும். ஆண்டாளோ ஒரு கோபிகைன்னு வச்சுங்கோ, ஆண்டாள்னு வச்சுங்கோ, ஆண்டாள் கோபிகையா கோகுலத்தில் இருக்கும் போது மணல் வீடு கட்டி விளையாடணும்னு ஆசைப்படுறா. எப்ப மணல் வீடு கட்டினாலும் ஓடி வந்து ஓங்கி காலால எட்டி உதச்சு அதை சதைச்சுடுவோம். இது கண்ணன் பண்ற வேலை. ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து பேசி வச்சிருந்தா இது இப்படியே நாம விட்டு கொடுக்க முடியாது, இவனை ஜெயிச்சாகணும். நாம எல்லாரும் சங்கேதம் பேசி வச்சிருந்து ஒத்துரும் அறியாவண்ணம் இன்ன நாள் ராத்திரி இந்த பெண்ணோட வீட்டு முச்சம் அங்க போய் ராத்திரி 11:30 மணிக்கு கூட போறோம். அவாவா மடியில புடவையில மணலை கட்டிட்டு வரணும், ஒத்துருக்கும் ஒண்ணுமே பேச சத்தமே போடப்படாது. அவாவா மடியில மடையில கட்டின்னு வந்து அந்த முச்சத்துல போய் எல்லாத்தையும் கொட்டிட்டு சத்தம் போடாம கதவை சாத்தி தாப்பாள் போட்டு பூட்டி இடுப்புல சாவியை சொருகிண்டு நாம மணல் வீடு கட்டி ராத்திரி முழுக்க விளையாடிட்டு 3:30 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துருவோம் இப்படின்னு மொத்த பேரும் பேசி வச்சுனுட்டா. பேசி ஆச்சு, பூனை அடி எடுத்து வைக்கிறாப்புல 11 மணிக்கு அவாவா வீட்டுல இருந்து புறப்பட்டாள், வந்து சேர்ந்தாச்சு. முகில்வண்ணன் நின் முச்சம் புகுந்து முகில்வண்ணன் பேரு பாடான்னு பாட்டு இருக்கு இல்லையோ. இந்த முச்சம் புகுந்துங்கிற அந்த பெண்ணோட முச்சம் தான் அது. திருப்பாவையில் அந்த பாசுரத்துல எந்த பெண் அழைக்கப்படுகிறாளோ அந்த பெண்ணோட வீடு, அந்த வீட்டை தான் இவா குறிச்சு வச்சிருக்காப்போ. அவ சத்தமே போடாமல் மெதுவா அடி எடுத்து வச்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்து மண்ணையும் கொட்டியாச்சு. கொட்டுட்டு வாசக்கதவை போட்டு ஜன்னலை முதற்கொண்டு சாத்தி பூட்டி ஒத்தி சாவி எடுப்புல சொல்லிக்கிட்டான். சுரைகின்ற பிற்பாடு கட்ட ஆரம்பிச்சாச்சு. மெதுவா கட்டி கட்டி உயரமா வருது. அதுக்கு வேண்டிய கோட்டை கொத்தளங்கள், அது அகழிகள்லாம் வச்சு, அதுல சின்ன கொடிய வேற சுருகி, அதுக்கு பொம்மையெல்லாம் வச்சு, அதுக்கு பூச்சூட்டி இத்தனையும் பண்ணிட்டு இருக்கிறச்சே எங்கேந்துன்னு தெரியல. காற்றில் கடியனாகி ஓடி அகம்புக்கு, காத்து வர்ற வேகத்தை விட கண்ணன் வெகு வேகமாக உள்ள நுழைந்தான். நுழைந்தவன் முற்றத்தோடு புகுந்து முற்றத்துக்கு உள்ள வந்துட்டு முகங்காட்டி ஓரொரு பெண்ணோட முகத்தையா கிட்டக்கு போய் பார்த்தானோ. என்னத்துக்கு வந்து வேற பாக்கறான்? ஒருத்தி முகத்தை அருகில போய் பார்த்து எனக்கு தெரியாம பண்ணணும்னு ஆசைப்பட்டியோ இல்லையோ, வந்துட்டேன் பாருப்போ. எனக்கு தெரியாத கட்டணம் நீ ஆசைப்பட்டியோ இல்லையோ, வந்துட்டேன் பாருப்போ அப்படின்னு கிட்டக்க வந்து முச்சத்தோடு புகுந்து முகில் காட்டி முறுவல் செய்து சிரிப்பு வேற, சிரிப்பு ஆனந்த சிரிப்பல்ல, பரிகாச சிரிப்பு. பரிகாசத்தோட சிரித்து சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையோ கோவிந்தா. இதுவானும் நன்னா இப்ப வளர்ந்து வந்துருச்சு. ஏற்கனவே வெளியில கட்டியிருந்ததெல்லாம் கட்ட ஆரம்பிக்கச்சே வெடிச்சு விட்டுடுவார், வருத்தம் அவ்வளவா இருக்காது. இது ரொம்ப நன்னா கட்டி வேற முடிச்சா சொல்லி இப்ப வந்து ஓங்கி காலால உதச்சு சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையோ, சிற்றலையும் சிதைத்தாய் எங்கள் சிந்தையும் சிதைத்தாய், இதற்கா நீ எங்கள் சிந்தையும் ஏற்படுத்தி எங்கள் சிந்தைக்காக உன்னையும் கொடுத்திருக்கலாமே, ஏன் இப்படி துன்பப்படுத்துகிறாய் என்று நாமமாயிர மேத்தனுன்னான இரண்டாவது பதிகத்தாலே சிற்றிலோடு சிந்தையும் சிதைத்தாய் சிற்றி வந்தி சிதையலே, என்னுடைய மனோரதத்தெல்லாம் அழிச்சுடாதே, எங்க ஆசையை அழிச்சுடாதே என்று இரண்டாம் பதிகத்தாலே தெரிவித்தாள். அடுத்து மூன்றாவது பதிகத்தாலே கோழி அழைப்பதன் முன்னம்னு பாசுரம். கோழி அழைக்கிறதுங்கிறது காலங்கார்த்தாலே இதெல்லாம் ஒன்னும் பல ஊர்ல காணவே காணும். அது கூவி கோழி கூவன்னுமால் ஆழிவண்ணம் வரும் பொழுதாயிருத்துன்னு கோழி கூவும். கோழி கூவிடுச்சுனா ஓ விடிஞ்சு போச்சு அப்படின்னு எழுந்திருப்போம். கோழி அழைப்பதன் முன்னம் நாங்கள் எல்லாம் எழுந்திருந்து கிருஷ்ணானுபவத்தை பிரார்த்தித்து மார்கழி நோன்பு நோர்க்கணும். அதுக்கு முன்னாடி தீர்த்தமாட்டு வரணும் இல்லையோ. எல்லாரும் நதி தீரத்துக்கு போனார்கள். யமுனையாற்றங்கரைக்கு போய் அவரவர்கள் துணிமணிகளை கழட்டி வச்சுட்டு உள்ள போய் நீராடிட்டு திரும்ப வந்து ஆடை அணிகலன்களை எடுத்து அணிஞ்சிக்கணும்னு அவாவாளு காசை. அவரவர்கள் உள்ள போயிட்டா, உள்ள போய் நீராடான அப்புறம், நீராடுறதுக்கு ஆரம்பிச்ச அப்புறம்தான் கண்ணன் ஆருக்கும் தெரியாம அந்த இடத்துக்கு வந்தார். கீழே கழட்டி வச்சிருக்கிற வஸ்திரங்களை எல்லாத்தையும் தான் கையில் எடுத்திருந்தார். எடுத்துனுட்டு ஒரு பெரிய மரத்தின் கிளையில போய் உட்கார்ந்து நிட்டார். இன்னைக்கு நீங்க பாக்கலாம் சீர் காட் அப்படின்னு அந்த இடத்துக்கு பேர். பிருந்தாவனத்துக்கு கொஞ்சம் வடக்கே தில்லி போற மார்க்கத்துல போனீங்கன்னா, இந்த மதுராலேருந்து தில்லி போற வழியில போனீங்கன்னா ஒரு 20 மைல் தாண்டின பிற்பாடு வலது பக்கத்தில் ஒரு பெரிய இடம் வருவதுக்கு சீர் காட்னு பேர். அந்த இடத்துல அந்த மரம் அப்படியே இருக்கு. அந்த மரத்தின் பேர்ல தான் கண்ணன் எழுந்துள்ள இருந்தார். ஒரு ஒரு மரத்தின் கிளையிலேயே 4-4 துணியை கட்டி விட்டார். ஒரு 2 எடுத்து தலப்பாகையா தான் சுத்தினார், 4 எடுத்து தோல்ல போட்டார், 4 எடுத்து இடுப்புல கட்டினார், 4 காலில் போட்டு கால் அப்படியே ஆட்டிண்டே அந்த கிளை மேல உட்காந்து இருந்திருந்தார். இவெல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு எழுந்திருந்து பார்த்தா தான் துணியை காணும். ஓ வெளியில எப்படி வருது, ஒரே வெட்கமா இருக்கேப்போ, இப்படி நாம நக்கனைகளாய் ஒரு துணி இல்லாம எப்படி வெளியில வருவோம்னு தெரிந்து பார்த்தா கண்ணன் ரொம்ப ஆச்சரியமா உட்காந்து இருந்தார். 1 நிமிஷம் பார்க்கறச்சேன், நம்ம உடம்புல இருந்ததை விட இந்த வஸ்திரம் இவன் உடம்புல அழகாத்தான் இருக்கு அப்படின்னு தோணத்தான் தோன்றது. ஆனா இல்லாத வெளியில வந்துடுறதுக்கு முடியுமா? காலை கதுவிடுகின்ற கயலொடு வாழை விரவி, நாங்க கீழே நிக்க முடியலே, காலை கதுவிடுகிறது கடிக்கிறதுன்னு அர்த்தம். எங்க காலை கயல் வாழை போன்ற மீன்கள் எல்லாம் நிற்க ஒட்டாமல் கடிக்கின்றன குறுந்திடை கூரை பணியாய். அதோ அந்த குறுந்த மகத்துல கட்டி வச்சிருக்கே அந்த கூரை, கூரைங்கிறது துணி, அந்த கூரை எங்களுக்கு திருப்பி கொடு என்ன ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். கண்ணன் சொன்னார், ஏன் கொஞ்ச நேரம் அங்கதான் நீங்க நின்றுந்தா என்ன, என்னவா கடிக்கிறதே 2 மீன் இப்படி அப்படியும் கடிக்கிறதே, என்ன கடிக்கட்டுமே, மீன் கடிச்சா என்னன்னா ஒரு நீர்ப்புழுவான முதல கடித்ததற்கு ஆன கூப்பிட ஓடோடி சென்று ரட்சித்தாய், இங்க 2 மீன் கடிக்கிறது, அங்க 1 மீன் கடிச்சதுக்கே ஓட்டமா ஓடினியானா, இங்க 2 முதலைகள் கடிப்பதற்கு ஓடி வர வேண்டாமோ, வா. 2வது அர்த்தம், 2 மீன் நான் சொன்னது 5 மீன்களுக்கு உபலட்சணம், கண்ணு காது மூக்கு முதலான பஞ்ச ஞானேந்திரியங்கள், அதே போல பஞ்ச கர்மேந்திரியங்கள், இந்த 10 சம்சாரம் என்னும் நீருக்குள் எங்களை கடிக்கும் கடி உனக்கு தெரியாதா? நாங்க நின்றுட்டு இருக்கிறது யமுனை என்னும் ஆற்றிலே அல்ல, சம்சாரம் என்னும் பெருங்கடலிலே. இது 2 மீன் அல்ல, 10 பெரிய சுறாமீன்கள் திமிங்கலங்கள், அது அத்தனை நம்மளை சம்சாரத்துல போட்டு துன்பப்படுத்துறதே, நீதானே ஞானம் என்னும் பக்தி என்னும் வஸ்திரத்தை கொடுத்து எங்களை ரட்சிக்க வேண்டும், நீயே அந்த ஞான பக்தி எடுத்துன்னு போயிட்டியானா, நாங்கள் ஆரிடத்தில் பிரார்த்திப்போம் என்ன இந்த பதிகத்தாலே குறுந்திடை குறபணியாய் வஸ்திரத்தை கொடு அப்படின்னு கேட்டாள். கண்ணன் மெதுவா சிரிச்சிருந்தே பதில் சொன்னார், அதுக்கு எங்கிட்ட சரணாகதி பண்ணணும், அப்படித்தானே திரௌபதி பண்ணா, பண்ணவளுக்காக நான் வஸ்திரம் கொடுத்தேனோ இல்லையோ, நீங்களும் பண்ணுதோ அப்பதான் செய்வேன் அப்படின்னா என்ன பண்ணணும், கை கூப்பணும், கை கூப்பினா தானே சரணாகதி, கை கூப்புங்க. கை கூப்பணும்னா கையை தூக்கணும் இல்லையோ. இவா ஏற்கனவே தங்கள் மானத்தை இப்படி மறைச்சிருந்து நின்று இருந்திருக்கா. கை கூப்புன உடனே ரெண்டு கையும் தூக்கிறதுக்கு மனசு இல்லாமல் ஒருத்தி ஒரு கையை தூக்கினா இன்னூத்தி இன்னொரு கையை தூக்கினா, ரெண்டு பேரும் சேர்ந்து சேவிச்சா தோழியும் நானும் தொழுதோம். ஆண்டாள் தெரிவிக்கிறார், தோழி ஒரு கையை கொடுத்தா நான் ஒரு கையை கொடுத்தேன், ரெண்டு பேரும் சேர்த்து தொழுதோம், குறிந்திடை கூற பணியாய். கண்ணன் உடனே பதில் சொன்னார், ஒரு கரத்தாலே கை கூப்பினால் அந்த கைய வெட்டி விடுன்னு நான் தர்மசாஸ்திரத்துல சொல்லியிருக்கேன். இந்த ஒரே கையால கூப்பிடுறது, இந்த ஒரு கையால கூப்பிடுறதுன்னா ஒரு கையில கை குலுக்கிறது, ஒரு கையில இப்படி காட்டுறது, இதெல்லாம் கைய வெட்டுடணும்னு அர்த்தம். இப்ப எதுக்காக இதை எழுதி வச்சிருக்காருன்னா, இந்த ஒரு கையால் எத்த செய்தாலும் அது கைதான் வெட்டுப்படும், மேலும் விழுந்து கீழே சேவிக்கிற முல்லையோ. அப்ப இந்த ஒரு கையால் எப்படி சேவிச்சு தொடரதும் கூடாது, கீழே விழுந்து இரண்டு கைகளாலும் தான் சேவிக்க வேண்டும். இந்த ரெண்டு கையை கூப்பினாத்தான் அஞ்சலின்னு அதுக்கு பேர். அஞ்சலி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவப்பிரசாதினி, அஞ்சலிக்குன்னு ஒரு பிரபந்தமே தேசிகன் பாடினார். எவ்வளவு வைபவம் இருந்தா, நம்ம கை கூப்பினோம்னா பகவான் நிகிரகம்ங்கிற அஸ்திரத்தை எய்ய வைந்தா கூட நாம கையை கூப்பிட்டோம், அதுக்கப்புறம் அவர் நிகிரகம் பண்றதே கிடையாது. அதனால அஞ்சலி பண்ணுங்கோ, நீங்க ரெண்டு பேரும் அவாவா ரெண்டு கையை தூக்கி பண்ணணும், இன்னூத்தர் இன்னூத்தர் கையெல்லாம் கிடையாது. அப்பாவை கிடைக்கிறா, சரி நான் பண்றேன், பண்ணுட்டா நீ கொடுத்துருவியா, கொடுக்கறேன், ஆனா எங்கிட்ட இன்னும் அழகா இருக்கல, அது பார்த்தா உங்களுக்கே தெரியும் சொல்லி, திருப்பி கொடுக்கு திருப்பி கொடுக்குன்னு கேட்கறீங்களே, எங்கிட்ட தானே நல்லா இருக்குன்னா. பாட்டை சரியா பாரு கண்ணனே, நீ உடுத்தின் இருக்கிற துணியை நாங்க திருப்பி கேட்கல, குறுந்திடை கூற பணியாய், ஒரு நாளை கிளையில சுத்தி வச்சிருக்கப்பார், அதைத்தான் திருப்பி கொடுன்னு நாங்க கேட்கறமே தவிர, உன் திருமேனில் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும், அது பாக்கிறதுக்கே ரொம்ப அழகாத்தான் இருக்கு, நீ இந்த கிளையில சுத்துறத கொடுக்கலாமே, கொடுக்கறேன். ஒரு நூறு கேள்வி கேட்டா இருப்போம், நீங்க இருக்கிறது பதினெட்டு பேர், நான் கிளையில வச்சிருக்கிறது நாலு தான், நாலு துணியை கொடுத்துடுறேன், பதினெட்டு பேர் எப்படி வருவீழ்னார். அதுக்கு என்ன, ஒருத்தர் புடவையை எழுவர் உடுத்தி கொண்டு வருகிறோம், ஒரு புடவையை கொடுத்துட்டியானா நாங்க ஏழு பேர் சேர்த்து சுத்தின்னு போறோம், நாங்க சேர்த்து சுத்தின்னு வரோம், நீ முதல்ல கொடுக்கறத கொடு என்று குறுந்தடை கூற பணியா என்று பிரார்த்திக்க கண்ணனும் கொடுத்தான் என்று சரித்திரம். அதனால இது மூன்றாவது பதிகம், கோழி அழைப்பதன் முன்னம்ங்கிற பதிகம். அதில் காலை கதவிடுகின்ற கயலோடு வாழவிறவி என்ன, குறுந்திடை கூறபடியாய், இந்திரியங்கள் நம்மை துன்புறுத்துகின்றன, மனசு நம்மை அடக்க பார்க்கிறது, கண்ணனே நீ நம்மை அடக்கி ஆட்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தது மூன்றாவது பதிகத்தினுடைய கருத்து. அடுத்து நாலாவது பதிகம், நீ கூடிடு கூடலேன்னு பிரார்த்திக்கிறாள். கூடிடு கூடல் கூடிடு கூடல்னு பாட்டுத்தோறும் வரும், தெள்ளியார் பலர் கைதொழும் தேவனார் வள்ளல் மாலிரும் சோலை மலாளலால் பள்ளி கொள்ளும் இட தடிகொட்டிட கொட்டுவாகில் நீ கூடிடு கூடலே. இந்த கூடிடு கூடல்ங்கிறது இன்னைக்கு நடக்கிறது, அரையர் சேவி போது முத்துக்குரியன்னு ஒன்னு அரையர் சாமி இன்னைக்கும் பண்ணுவார், அது சீவிலிபுத்தூருக்குன்னு இருக்கிற வைபவம், மற்ற திபதேசங்களையும் செய்கிறார்கள். அதனால அவசியம் நீங்க அது ஒரு தடவை செய்து பார்க்கணும். அது என்னதுன்னா, இப்படி ஒரு பெரிய சுழி போட்டுப்பார், கையில நிறைய சோழி எல்லாம் வச்சிருந்து நெல்லு மணிகள்லாம் வச்சிருந்து தங்கத்தாம்பாளம் வெள்ளி தாம்பாளத்தில் கொண்டு அதை வச்சுப்பா, வச்சுட்டு இப்படி சுத்தி சுத்தி வட்டம் வட்டமா போட்டு சோழியை போட்டு சுழட்டணும். சுழட்டுட்டா சில சோழிகள் நேரம் இருக்கும், சில சோழிகள் தலைகள் இருக்கும், அந்த சுத்தி சுத்தி போட்ட வட்டத்துல ஒரு ஒரு இடத்துல அந்த சோழி போய் நிற்கும், அது எந்தெந்த இடத்துல நின்னா ஆசைப்பட்ட கணவன் கிடைச்சுடுவான் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதைத்தான் நீ கூடிடு கூடலே கூடிடு கூடலேன்னு பிரார்த்திக்கிறாள் ஆண்டாள். இதுல ஆச்சரியம் என்னன்னா, பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் அந்த சுவாமி நாச்சியார் திருமொழி வியாக்கியானத்தை ரொம்ப ஆச்சரியமா பண்ணிருக்கார், வாசிச்சு பார்த்தாத்தான் அதனுடைய இனிமை என்னங்கிறதே தெரியும். இந்த சுவாமி தெரிவிக்கிறார், ஒரு அச்சேதனத்தின் காலில் விழுந்து கண்ணன் கிடைக்க வேணும்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். நாம போய் இப்போ கீழே காமதேவன் சாமதேவன் காலில் விழுந்தாலும் இல்லையோ, அவன் தேவையில்ல, ஒரு ஜீவாத்மா, அவனால ஒரு ஆத்மா. ஆனா இந்த கோட்டை கிழிச்சுட்டு இந்த கோடு கிழிச்சது கூடினா கண்ணன் கிடைச்சிருவர்னு சொன்னா, இது அச்சித் இல்லையோ, ஒரு அச்சித்து காலில் போய் ஆண்டாள் விரலாள் என்ன, அச்சித்து காலில் விழுந்தாலும் பரமச்சேதனன் கிட்டுவனா என்று ஆசைப்படுகிறாள். பரமச்சேதனன் கண்ணன், சேதனர்கள் ஆத்மாக்கள், அச்சேதனம் தான் அச்சித்து. இந்த அச்சித்தோட காலில் விழுந்து பிரார்த்திக்கிறாப்போ, வள்ளல் மாலிரும் சோழ மணாளனார், அதாவது பள்ளி கொள்ளும் இடத்து நீ அடிகொட்டிட கொட்டுமாகில் நீ கூடிடு கூடலே வள்ளல் மாலிரும் சோழ மணாளனார் தெள்ளியார் பலர் கைதொழும் தேவனார். பகவான பத்தி இப்போ திருமாலிடும் சோழமலையை பாடி ஸ்ரீரங்கத்தை பத்தி இந்த பாசரத்திலே தெரிவிக்கிறாள். அடுத்த பாசரம், காட்டில் வேங்கடம் கண்ணபுர நகர் வாட்டமிலா வந்து என்ன, திருவேங்கடம் திருக்கண்ணபுரம் அது ரெண்டையும் பாடினார். வள்ளல் மாலிரும் சோழ மணாளனார் திருவரங்கம் அது ரெண்டு இங்கே பாடியிருக்கா. இது நாலு சேர்த்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான அபிப்பிராயம், கொஞ்சம் நிதானமா சொல்றேன். அதாவது தெள்ளியார் பலர் கைதொழும் தேவனார் வள்ளல் மாலிரும் சோலை மணாளனார். தெள்ளியார் தெளிந்திருக்கிற ஞானம் படைத்த வித்வான்கள் பரமபக்தர்கள், பலர் கைதொழும் தேவனார், யாரெல்லாம் பக்தி தலையெடுத்தவர்களோ உடனே கோயி கூப்பிடலாம், யாரை பார்த்து, வள்ளல் மாலிரும் சோல மணாளனார். தெற்கு திமலையான திருமாலிருஞ்சோலமலை அழகன் அழகனுக்குன்னு அம்மாழ்வார் 2010 திருவாய்மொழி முழுக்க கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோவில் வளரிளம்பொழில் சூழ் மாலிரும் சோலை தளர்விரலாகில் சார்வது சதிரே என்று சீக்கிரம் வாங்கோ, வயசாரத்துக்குள்ள திருமாலிருஞ்சோலமலைக்கு வாங்கோ, வந்து சேவிச்சுட்டு போங்கோன்னு நம்மள கூப்பிடுறார். அதை பத்தி தான் இப்ப ஆண்டாள் பாசுரம். வள்ளல் மாலிரும் சோலை மணாளனார், மணாளன் கைப்பிடிக்க கூடிய அழகு படைத்த கணவன், மணாளன் மாப்பிள்ளை. வள்ளல் மாலிருஞ்சோல மணாளனார். திருமாலிருஞ்சோலைங்கிறது தெற்கு திருமலைன்னு பேர். சம்பிரதாயத்துல நாலு இடங்களை சொல்லுவார்கள். இப்ப தமிழகத்துக்கு வடக்கு எல்லை திருவேங்கடம், தெற்கு எல்லை திருமாலிருஞ்சோலமலை, கீழே இருப்பது திருக்கண்ணபுரம் சபரிப்பெருமாள் கடற்கரையிலே, மேல வீடுன்னு பேரு திருவரங்கத்துக்கு. அப்ப வடக்கு திருமலைன்னு திருவேங்கடத்துக்கு பேரு, தெற்கு திருமலைன்னு திருமாலிருஞ்சோலமலைக்கு பேரு, கீழ வீடுன்னு திருக்கண்ணபுரத்துக்கு பேரு, மேல வீடுன்னு திரு அரங்கத்துக்கு பேர். இந்த நாலு பேரு ஞாபகம் வச்சிருந்தோம். வடக்கு திருமலை, தெற்கு திருமலை, கீழ வீடு, மேல வீடு. கீழ வீடுங்கிறது தான் திருக்கண்ணபுரம், மேல வீடுங்கிறது திருவரங்கம். வடக்கு திருமலை திருவேங்கடம், தெற்கு திருமலை திருமாலிருஞ்சோலமலை. அதத்தனி இந்த ரெண்டு பாசுரத்துல நாலாம் பதிகத்துல சேர்க்கிறாள் ஆண்டாள். தெள்ளியார் பலர் கைதொழும் தேவனார், வள்ளல் மாலிருஞ்சோலை மணாளனார். அந்த திருமாலிருஞ்சோலமலை அழகனை எங்க தெரியுமா சேவிச்சேன்? பள்ளி கொள்ளுமிட தடிகொட்டிட கொட்டுமாகில் நீ கூடிடு கூடலே, அவன் பள்ளி கொள்ளுமிடம். அதுக்கு பெரியவாச்சான் வியாக்கியானத்திலே ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். பாட்டுல பள்ளி கொள்ளுமிடம் இருக்கே, திருமாலிருஞ்சோலமலை அழகர் எங்கு பள்ளி கொள்ளுகிறார்? அவர் மலையில தானே பள்ளி கொள்ளணும்னா, பள்ளி கொள்ளுமிட தடிகொட்டிட கொட்டுமாகில் திருவரங்கத்தே சயனிக்கிறார் என்று ஆண்டாள் அபிப்பிராயம். அப்ப எந்த திவ்ய தேச தெம்பெருமான் ஆனாலும் பீகமுத்ர சாதிச்சு அர்ச்சக சுவாமி கதவை சாத்தினா கிட்டு கிட்டுன்னு வண்டி ஏறி உடனே ஸ்ரீரங்கத்துக்கு போடணும். வண்டி ஏறினா கருடன் வச்சுக்கோ, இந்த வண்டி இல்ல இப்போ, ஏதோ அவர் தன்னுடைய வண்டி, தன் வாகனம் ஏதோ அதுல ஏறினு அங்க போடுவார். இதுல சில சில பெருமாள் பாடல்லாம் தேவலை, ரொம்ப கிட்ட கருப்பா. ஸ்ரீரங்கத்து ஸ்ரீரங்க அன்பில் இருக்கு, அப்ப கூடத்தான் இருக்கு, இந்த சன்னதியெல்லாம் இருக்கா, சட்டு சட்டுன்னு போவா, வாவா சிக்கன திரும்பி போடுவா. தள்ளி இருந்தா திருக்குறுங்குடி பெருமாள் 150 மைல் வரணும். திருவேங்கட தெம்பெருமான் 150 மைல், பதிரிகாசிரம பெருமாள் வரணும் 1500 மைல் அங்கேருந்து வந்தாகணும். சாலக்கிராம பெருமாள் இறங்கி ஏறி வந்தாகணும். யார் வந்தாலும் சரி திருவரங்கத்துக்கு வந்துட்டு தான் போகணும். அந்த பெருமாள் பாடெல்லாம் கூட தேவலை அப்படின்னு தகப்பனார் சொல்லுவார். திருவேங்கடத்து பெருமாள் பாடுதான் ரொம்ப கஷ்டம். சுவாமி ரொம்ப தூரம் ஒண்ணு இல்லையே, வடக்கதானே இருக்கு, பத்ரிக்கு இது தேவலையே. நான் பத்ரிக்கு இது தேவலை, பத்ரி 6 மாசம் இங்கேயே படுத்துட்டு இருக்கலாம். அந்த பெருமாள் பத்ரிய மூடி விடுறா, 6 மாசத்துக்கு கோவிலே கிடையாது. இப்ப தீபாவளி முடிஞ்சு போச்சுன்னா அக்ஷய திருத்தி வரைக்கும் கோவிலே இல்ல, திரும்பியே போக வேண்டாம், ஒரு சீரங்கத்தோடு இருக்கலாம். ஆனால அந்த பெருமாளுக்கு அந்த கட்டமே இல்ல. கட்டம் ஆறு தெரியுமோ, ராத்திரி 2:30 மணிக்கு கோவில் கதவை சாத்திட்டு 2:30 தரக்கரா பாருங்க திருவேங்கடத்துல, அந்த அரை மணிக்குள்ள இவர் வந்து படுத்துட்டு திரும்பி போகணும். அவருக்கு இருக்கிறதே 1:30 நேரம், அந்த 1:30 நேரத்துக்குள்ள திருவேங்கட பெருமாள் வந்து திரும்பி போகணும். என்ன வரணும், இருந்தாலும் வந்துதான் ஆகணும். பள்ளி கொள்ளுமிட தடிகொட்டிட கொட்டுமாகில் நீ கூடிடு கூடலே. அந்த திருமாலிருஞ்சோலமலை அழகனோ திருவேங்கட தெம்பெருமானோ அடுத்த பாசன சொல்ற, காட்டில் வேங்கடம் கண்ணபுர நகர். காட்டில் இருக்கக்கூடிய திருவேங்கடம் திருக்கண்ணபுரம். அப்ப திருவேங்கடம்ங்கிற வடக்கு திருமலை இருந்துதா, கணபுரம்ங்கிற கீழ வீடு வந்துதா, திருவரங்கத்துல தான் எல்லாரும் சயனிச்சுக்கிறா மேல வீடா, தெள்ளியார் பலர் கைதொழும் தேவனார், வல்லல் மாளிரும் சோல மணாளனார்னு சாதித்தாளா. ஆக ரெண்டே பாசுரத்துக்குள் இந்த நாலு திவ்யதேசங்களையும் சேர்த்து பாடினது இங்க ஆண்டாள். இதை போலத்தான் திருமங்கி ஆழ்வார் இவள் பாசுரத்தை கைவிளாகக்காக கொண்டே பாடினார். உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குணபாலானாய் குணபால மதையானாய் என்னானாய் என்னானாய் என்னலல்லால் என்னறிவேன் ஏழையேனே என்று திரு நெடுந்தாண்டகத்தில் தெரிவிக்கிறார். இதே நாலு திவ்யதேசம் இதே எம்பெருமானை பத்தி தான் அவரும் ஒரு பாசுரத்தால் பாடினார். ஆக இது 4வது பதிகம். இந்த கூடிடு கூடலேன்னு இந்த கோழி கூடு இந்த சோழி கூடித்துன்னா போட்டிருக்கிற வட்டமட்டமா இருக்கிற வட்டச்சதுரங்கள் கூடித்துன்னா கண்ணன் நமக்கு கிடைச்சிடுவான் அப்படிங்கிற நம்பிக்கையோட பாடப்பட்ட பதிகம். அதற்கடுத்தது 5வது பதிகம். இதுதான் குயில் பாட்டு. குயில் பாட்டுன்னா குயில பாடுபாடுன்னு கேட்டுக்கொள்ளுகிறாள். ஆண்டாள் ஒரு கிளி வளர்த்துட்டு போலாம், சுவாமி குயில் வளர்க்க மாட்டாள்னா வளர்க்க மாட்டான், கிளிதான் சொன்ன பேச்சை கேட்கும். கிளி நாம என்ன சொல்லி கொடுத்தோமோ அதை ஒழுங்கா திரும்பி சொல்லும், குயில் அதுவா பாடும். அதனால அதுவா பாடுறதை கண்டா ஆண்டாளுக்கு விருப்பம் இல்லை. ஆழ்வார்களுக்கு கிளிப்பேச்சு தான் பிடிக்கும். எல்லே இளங்கிளியே இன்னமு ரங்குதியோ என்ன ஆண்டாளே பாடினாள். அதே போல தனிச்சிறையில் விளப்புற்ற கிளிமொழியாள் காரணமா என்ன ஆழ்வாருடைய பாசுரம். மென் கிளி போல் மிக மிழச்சும் என் பேதையே என்ன திருமங்கி ஆழ்வாருடைய பாசுரம். எங்கேயா இருந்தாலும் அவ கிளிய பத்தி தான் பாடுவார்கள், குயிலை பத்தி ரொம்ப பாடமாட்டா.
என்ன இவர்களுக்கு ஒரு வழக்கம் என்னன்னா, முன்னாடி ஆச்சாரியன் என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதை திரும்ப சொல்லுவா, தாங்களா சொல்லவே மாட்டா. 300 ஆச்சாரியன் சொல்லணும், 500 சிஷ்யன் சொல்லணும். அப்ப சொக்க போல கல்பிதமாக தன் நெஞ்சில் தோத்தினதே சொல்றதுங்கிற குற்றம் இவர்களிடத்துல இல்லை. அதனாலதான் இவ குயிலை பத்தி பாடவே மாட்டா, கிளிய பத்தி தான் எப்போதுமே பாடுவார்கள். ஆண்டாள் நூட்டாலே உங்களுக்கு உடனே என்ன ஞாபகம் வரும், கிளிதான். கையில அந்த கிளி பிடிச்சிட்டு இருக்காளோ இல்லையோ, எந்த இடத்துல ஆண்டாள் பிரசாதத்தை பிரார்த்திங்கோ ஆண்டாள் மாலை வரும், கூடவே கிளி வந்துடும். அந்த கிளி இந்த இது மட்டுமல்ல, இப்போ நித்தியப்படி மார்கழி மாசம் இப்போ ஒரு மாசத்துல வந்துடும், வந்துடுத்துனால் மார்கழி திங்கள் முதல் நாள்ல இருந்து தொடங்கி வங்கக்கடல்கள் இந்த கடைசி நாள் வரை நித்தியப்படி ராத்திரி ஒரு கிளி கிளம்பி ஒரு சுவாமி எழுந்துருளை பண்டு சிவலிபுத்தூர்ல இருந்து திருவேங்கடத்துக்கு போறார். 30 நாள் நடக்கிறது இது, இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை. சிவலிபுத்தூர் எங்க இருக்கு, திருவேங்கடம் எங்க இருக்கு, அவர் வண்டி பிடிச்சு தினப்படி ஒருத்தர் ராத்திரி கிளம்பி போவார், அவர் மறுநாள் ராத்திரி அங்கேருந்து வரணும், அதுக்குள்ள இன்னொருத்தர் அடுத்த நாள் ராத்திரி கிளம்பி போகணும், வந்தவர் 3 நாள் ராத்திரி போகணும். இப்படி போயிட்டு இருக்கா 30 நாட்களும். ஆண்டாள் திருமேனியில் ஒரு கிளி சாத்தி அந்த சூடி களையப்பட்ட கிளி திருவேங்கடமுடையான இடத்துல போறது. ஏன் போறதுன்னா பாட்டு இருக்கேப்போ, அந்த ஆண்டாள் தன் கையில கிளி பிடித்து அது வேங்கட தெம்பெருமானுக்குன்னு சொல்லி வைத்தபடியால் இன்னைக்கு சாத்தின்னு இருக்கார். ஆயிரக்கணக்கில் கோடி கணக்கில் அவர் வைரக்கிளி சாத்தின்னு இருக்கார், அது வேற. எத்தனை வைரக்கிளி சாத்திருந்தாலும் அது சூடி களைந்த கிளியாக இராது. அதனால நித்தப்படி ஒரு பாசுரத்துக்கு இன்னைக்கு ஆண்டாள் சமர்ப்பிக்கிறாள். இப்ப நாம பார்க்க வேண்டியது 5வது பதிகம், ரொம்ப ஆச்சரியமான பதிகம். மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவாந்தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என் பொருகையர் கண்ணினை துஞ்சா. என் பொருகை கண்ணனை துஞ்சா, இந்த பெருமாள் வடபத்திரசாய சேவிக்கிற வரைக்கும் என் கண்களுக்கு தூக்கம் வராது. மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவாந்தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினார். அன்னப்பறவைகள் ரொம்ப நன்னா நடக்கக்கூடிய சிவலிபுத்தூர். இதுக்கு பெரியவாச்சன் வியாக்கியானத்துல சரி நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சிருக்கிறது, மென்னடை அன்னமென்னு பெரியாழ்வாரையே ஆண்டாள் சொல்லுகிறாள். என்ன அன்னப்பறவை நடக்கிறது ரொம்ப நன்னா இருக்குங்கிற மொழி அன்ன நடை அப்படின்னு சொல்றோம். படையோடன்னம் பெய்வளையார்தம் பிஞ்சென்னு நடையோடியலி நாடி ஒலிக்கும் நரையூரேன்னு திருவங்கியாழ்வாருடைய பாசரம். திருநறையூர் ஏற்கனவே ஒரு நாச்சியார் கோவில்னு சொன்னோம் இல்லையோ, அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ரொம்ப நன்னா ஒசிந்து நடப்பாளாம். நமக்கு இந்த மாதிரி நடக்க வர மாட்டேங்கிறது, ஏன்னா அன்னப்பறவை பின்னாடியே போய் எப்படி நடக்கணும்னு கத்துக்குமா. பெடையோடு அன்னம் பெய் வளையாரதம் பின் சென்று நடையோடு இயலி நாணி ஒழிக்கும் நரையூரே. ஆனா கடைசியில் அவளாட்டம் நடக்கிறதுக்கு இதுக்கு வராதான், வெட்கப்பட்டுன்னு இனிமே நம்ம நடக்க வேண்டான்னு வீட்டுக்குள்ள போயிடுமா. இது திருநறையூர்ல இருக்கிற பெண்களின் நடையழக பத்தி திருமங்கியாழ்வார் கொண்டாடிட்டு இருக்கார். அது போலதான் சிவலிபுத்தூர்ல இப்போ இங்க நடையழகன்னால் கால் கொண்டு நடக்கும் நடையழக பத்தி பேச்சு இல்லை. நன்னா நடத்த இருக்குன்னு சொன்னா ஆச்சாரம் நன்னா இருக்குன்னு அர்த்தம். நடை நடத்தை, நடைங்கிறது வேற நடத்தைங்கிறது வேற. நடத்தைன்னு சொன்னா ஆச்சாரம் நன்னா இருக்கு, அனுஷ்டானம் நன்னா இருக்குன்னு அர்த்தம். அதனால யார் அந்த ஆச்சார சீலர், யார் அனுஷ்டான சீலர்னா பெரியாழ்வார் தான். பெரியாழ்வாருக்குண்டான ஆச்சாரத்துக்கோ அனுஷ்டானத்துக்கோ பக்திக்கோ சிரத்தைக்கோ பிரபத்தி மரியாதைக்கோ குறவில்லையோ இல்லையோ. அதனாலதான் மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் என்னுடைய திருத்தகப்பனாரான பெரியாழ்வார் விளையாடக்கூடிய சிவலிபுத்தூர். மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர், வில்லிபுத்தூர் உறைவான் தன் பொன் நடி காண்பதோர் ஆசையினார். அந்த சிவலிபுத்தூர்ல உறைவான், சிவலிபுத்தூருக்கு ஆறு உறைவெம்பெருமான். வடபத்திரசாயி வடமகாதாமன் என்னும், வடபெருங்கோயிலுடையான் என்னும், ஆலிலை தளிரிலே துயன்ற பெரிய பெருமாள் என்னும் அவ்வெம்பெருமானுக்கு திருநாம். இன்னைக்கு நீங்க சிவலிபுத்தூர் சேவைக்கு போனீங்கன்னா தனித்தனி சன்னதி ரெண்டும், ஆண்டாள் ரங்கமன்னார் சன்னதி வேறே, அதே பெரிய பெருமாள் சன்னதி வடபத்திரசாயனுடைய சன்னதி வேறே. அந்த சன்னதிக்கு பக்கத்துல தான் பெரியாழ்வாருடைய சன்னதி இருக்கும். பெரியாழ்வார் துவஜஸ்தம்பமே தனி, பெரிய பெருமாளுக்கு தனி, அங்கு ஆண்டாள் ரங்கமன்னார் தனி சன்னதியில எழுந்துள்ள இருக்கார்கள். ரொம்ப ஆச்சரியமான சன்னிவேசம். ஆண்டாளை சேவிக்கு போனோம்னா நடுவுல ரங்கமன்னார் இருப்பர், வலப்பக்கத்துல ஆண்டாள், எடப்பக்கத்துல கருடன். இது ஒரே சிம்மாசனத்துல மூணு பேரையும் நம்ம சேவிக்கலாம். சிவலிபுத்தூருக்கு மட்டும்தான் இந்த பெருமையே. அதனாலதான் அணிபுதுவை பைங்கமல தண்டறியல்னு ஆண்டாள் சாதித்தாள். புதுவைங்கிறது சிவலிபுத்தூரை குறிக்கும். அணிபுதுவை இந்த பூமண்டலத்துக்கே ஒரு அணிகலனை போலே, பூமண்டலத்துக்கு ஒரு ஆபரணத்தை போல இருக்கக்கூடிய புதுவை. அது ஏன் அப்படி இருக்குன்னா அகார உகார மகார ஓம்ங்கிறதுல இருக்கிற மூன்று எழுத்துக்கள் மூணு பேரை குறிக்கும். ஆ பரமாத்மாவை, ம ஜீவாத்மாவை, உ மகாலட்சுமி பிராட்டியை. அகாரத்தையும் மகாரத்தையும் யார் சேர்த்து வைக்கிறாளோ, யார் ஒருத்தி பாலமாக இருக்கிறாளோ அவளை உகாரம் சொல்லும். இப்ப சிவலிபுத்தூருக்கு போய் அந்த சிம்மாசனத்தில் ஆர சேவிக்கிறோம் போ, அகாரம் ரங்கமன்னார், உகாரம் ஆண்டாள், மகாரம் கருடன். மூணு பேரையும் சேர்த்து சேவிச்சுட்டு அப்ப ஓம்ங்கிற பிரணவமே அந்த இடத்துல சேவை சாதிக்கிறது சொல்லியும். அதனாலதான் அணிபுதுவை பைங்கமல தந்தரியல் சாதித்தாள். மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவான் படபத்திர சாயி உறைவான் தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் அந்த எம்பெருமானுடைய திருவடித்தாமர்களை சேவிக்கிறதுக்கு எங்கிட்ட ஆசை ஆசையினால் என் பொறு கயற் கண்ணினை துஞ்சா. பொறு கயல், பொறுனா சண்டை போடுற, கயல்னா ரெண்டு மீன்கள். ஆண்டாளுடைய கண் எப்படி இருக்குமா, இந்த கண்ணு அந்த கண்ணோட சண்டை போடுமா, அந்த கண்ணு இந்த கண்ணோட சண்டை போடுமா, ரெண்டு கயல் மீன்களை பார்த்துனாலே அப்படி குதிச்சுட்டு சண்டை போடுறது இல்லையோ, அத போல இந்த ரெண்டு கண்ணுக்கு போட்டி போ. இடக்கண்ணுக்கு எதை நிகரா சொல்லலாம், ஊரு முழுக்க தேடி பார்த்தா வலக்கண்ணை வச்சுக்கோங்கோ. வலக்கண்ணுக்கு எதை நிகரா சொல்லலாம், உலக முழுக்க தேடி பார்த்துட்டு இடக்கண்ணை வச்சுக்கோ. அவ்வளவுதான் சொல்லலாமே தவிர ஆண்டாளுடைய இணைக்கண்களுக்கு இணையாக மற்றொரு கண் ஜோடி கிடையாது. இந்த வலக்கண்ணுக்கு இடைக்கண்ணும் இடக்கண்ணுக்கு வலக்கண்ணுமாய் புருகையர் கண்ணினை துஞ்சா. இப்படி ஒன்னுக்கொன்னு சண்டை போட்டு ரெண்டு கண்களும் தூங்கவே தூங்காது. என்னைக்கு வடபெருங்கோயிலுடையானுடைய தரிசனமும் அனுகிரகமும் கிட்டுகிறதோ அன்னைக்கு தான் நான் தூங்குவோம். மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவாங்கன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என் புருகையக் கண்ணினை துஞ்சா. இன் அடிசிலோடு பால் அமுதூட்டி எடுத்தவன் கோலக்கிளியை. கோலக்கிளி ஆண்டாள் எப்போ ஒரு கோலக்கிளி வளர்த்து கொண்டு வந்திருக்கிறாள். அந்த கிளிக்கு நிச்சப்படி பால் சாதம் ஊட்டுவோ, தயிர் சாதம் ஊட்டுவோ, பழம் கொடுப்போம். இன் அடிசிலோடு பால் அமுதூட்டி, அடிசில் பால், அண்டாள் போசரத்தில் அடிக்கடி இந்த இன்னடிசில் பாலமுது வந்துட்டே இருக்கும். கூடாரவெல்லும் சீர்கோவிந்தா போசரத்திலையும் சொன்னாலும் இல்லையோ, அவ பண்ற அடிசில் அவளுக்கு தான் தெரியும். ரொம்ப ஆச்சரியமான அடிசில். மேற்கொண்டு ஒரு போசரத்தில் அந்த அடிசிலை பத்தி அவளே விளக்க போகிறாள். அப்ப என்னான்னு இன்னும் விளக்கமா சொல்றேன். இன் அடிசிலோடு பால் அமுதூட்டி எடுத்தவன் கோலக்கிளியை, உன்னொடும் தோழமை கொள்ளுவன் வரக்கூவாய். உலகளந்தான் பகவான் திரிவிக்ரமாவதாரம் பண்ணினான். அந்த எம்பெருமான் வந்து ஆண்டாளை அனுகிரகிப்பன் என்று குயிலே உலகளந்தான் வர கூவாய். குயிலே நீ ஒரு பாட் பாடு, பாடி ஒரு நல்ல செய்தி எனக்கு சொல்லு. சொன்னியானா என்னோட கிளிய உன்னோட தோழமை ஏற்படுத்தி வைக்கிறேன். குயில் சொல்லித்து, அதென்ன உன் கிளியோட நான் தோழன்னு சொல்லிக்கிறது பெரிய சமாச்சாரமா? இன்னும் இப்படி சொல்றியன்னா உனக்கு தெரியாது குயிலே, ஆண்டாள் கையில் இருக்கிற கிளியோடே தோழமை கொள்ள வேண்டும் என்றால் நாதமுனிகள் தொடக்கமாக மணவாளமாமணிகள் ஈராக வரிசையில் நிற்பர்கள். இது உனக்கு தெரியாது. என் கிளி அப்பேற்பட்ட கிளி, அந்த கிளி கிடைக்குமான்னு எத்தனை மகாச்சாரியர்கள் இயங்கிட்டு இருக்கா குயிலே, உனக்கு அந்த கிளியோட வைபவம் தெரியாது. சொல்றேன் கேட்டுக்கோனுட்டு, இந்த கிளிதான் பகவன் நாமத்தை திரும்ப சொல்லும். நான் பெருமானை விட்டு பிரிந்திருக்கும் போது எனக்கு ஆஸ்வாசம் ஏற்படுத்தும், பெருமானோட சேர்ந்திருக்கும் போது மகிழ்ச்சி இரட்டிப்பாக்கி கொடுக்கும். இது இத்தனை இந்த கிளி எனக்கு பண்ற நல்லது. இன்னடிசிலோடு பால் அமுதூட்டி எடுத்தவன் கோலக்கிளியை, உன்னடும் தோழமை கொள்ளுவன் வரக்கூவாய், உலகளந்தான் வரக்கூவாய். திருவிக்ரம பெருமாள் இருக்கிறார், ஆண்டாளே நீர் கவலைப்பட வேண்டாம், நீர்தானே மூணு பாசரத்தால பாடினீர். ஓங்கி உலகளந்தான் அவனே, அம்பரமூடரு தோங்கி உலகளந்தான் அவனே, அன்னி உலகமளந்தான் அவனே. அந்த திருவிக்ரம பெருமாள் வருவன், உன் கையை பற்றுவன், கவலை வேண்டாம் என்று சொல்ல வேணும் நாள். இதுல ஆச்சரியமா பெரியவாச்சரம் சாதித்தார். நாலாம் பதிகம், இதுக்கு முன்பதிகம் சொன்னோம், அங்கே கோட்டங்கை வா, அதாவது பகவான் வந்தார். இரண்டாம் பாச காட்டில் வேங்கடம் கண்ணபுர நகர் வாட்டமில்லாத வாமனன் வந்தென்னை கைப்பற்ற வாமனமூர்த்தி தான் வர வேண்டும். வாமனன் வந்து கையை பிடிக்க வேணும் ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். வாமனமூர்த்தியை பத்தி நாலாம் பதிகத்துல பாடிட்டா. அஞ்சாம் பதிகத்துல உலகளந்தான் வரக்குவாயின்னு பாடினால் சுவாமி கீழ்ப்பதிகத்துல வாமனன் பாடினாரே, அஞ்சாம் பதிகத்துல உலகளந்தான் என்ன, கீழே வளரலே இப்ப வளர்ந்துட்டார், நாலாம் பதிகத்துல வளரலே வாமனன் பாடிட்டா, அஞ்சாம் பதிகத்துக்குள்ள வளர்ந்துட்டார் பெருமாள். திருவிக்ரமன் பார்த்துட்டா, உலகளந்தான் வரக்கூவாய், லோகத்தை அளந்திருக்கிற திருவிக்ரம பெருமான் வந்து உன்னையும் தன் திருவடிகளிலே சேர்த்து கொள்ளுவன் அப்படின்னு எனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லு. இந்த குறி சொல்றவாள்லாம் வந்து இந்த கொம்பை தட்டுட்டு தட்டுட்டு சொல்றேன் சொல்றேன் உங்க நல்ல காலம் பறக்கும் அப்படிங்கிற அளவு, அத போல இந்த குயில் வந்து சொல்லணுமா, திருவிக்ரம பெருமாள் வந்து இருக்கார் ஆண்டாள் உண்மை அனுகிரகத்துக்காக வருகிறாள் அப்படின்னு வார்த்தை சொன்னியானால், இன்னடிசிலோடு பாலமுது விட்டு எடுத்தவன் கோலக்கிளியை, உன்னுடன் தோழமை கொள்ளுவன் வரக்கூவாய். உன்னோட அந்த கிளிய தோழமை ஏற்படுத்தி வச்சுக்கிறேன், அப்புறம் நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம் என்று ஐந்தாம் பதிகத்தாலே தெரிவித்தாள். இந்த முதல் அஞ்சு பதிகமும் ஒரு பிரகரணம், இதுக்கு மேலே வேற பிரகரணம். ஆறாவது பதிகம்ங்கிறது நடு பிரகரணம். இப்ப மூணாம் பிரிச்சு விடலாம், ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது வரைக்கும் ஒரு கட்டம், ஆறு வேற கட்டம், ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு அது வேற ஒரு பிரகரணம். இப்படின்னு நம்ம மூணா திருமொழியை பிரிச்சு விடலாம். ஏன்னா இந்த முதல் அஞ்சும் திருக்கல்யாணத்துக்கு கனவு காண்பதற்கு முன்பாக, ஆறு திருக்கல்யாண கனவு, ஏழிலிருந்து கல்யாணம் ஆனப்புறம் நடக்கிற பிரகாரங்கள் என்னன்னு மூணா பிரிச்சுனுள்ள. ஆண்டாளுக்கும் கண்ணனும் திருக்கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் பிரயத்தனமோ அது முதல் அஞ்சு, அது என்ன பிரயத்தனப்பட்டாள்னால் காமதேவன் காலில் விழுந்தது, அதே போல கூடிடு கூடலேன்னு அது சேர்த்து வைக்குமான்னு பார்த்தது, குயிலை பார்த்து நீ உலகளந்தான் வரக்குவாய்னு சொன்னது, இதெல்லாமே பெருமான் அடைய வேணுங்கிற துடிப்போடே விரக தாபத்தோடே செய்தது. இனி பெருமான திருக்கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆவலோடே ஆறாம் பதிகத்தில் கனாக்கண்டாள் வாரணம் ஆயிரம் சூட வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்னதில் பூரண பொற்குடம் தோரணம் நாட்டி எங்கும் கனாக்கண்டேன் தோழியினாம் தோரணத்தை நாட்ட பூரண பொற்குடத்தை ஏந்தி கொண்டு தோரணம் நாட்டி திருக்கல்யாணத்துக்கு கனாக்கண்டேன் தோரணம் நாட்ட கல்யாணத்துக்குன்னா வரிசையா ஒன்னொன்னா நடக்கணும் இல்லையோ, ஓரொரு பாசரத்தால ஒரு கனாக்கண்டேன் ஒரு கனாக்கண்டேன்னு சொல்லுகிறாள் ஆண்டாள். கனவுல தான் பகவான திருக்கல்யாணம் பண்ணிக்கணும்னு பார்த்திருக்காள். நனவுல நடந்ததோன்னா நனவு கேசவ நம்பியை கால் பிடிப்பார், அது கிழவே சொன்னேன், கேசவனுடைய திருவடி தாமர்களை தொட்டாள். கனவுல கண்டது அத்தனி வைகுண்டத்துல நடந்ததுன்னு வைத்துக் கொள்ள வேண்டும், பூலோகத்துல நடக்காது போயிட்டாலும் எல்லாத்தையும் பெருமா நடத்தத்தான் போறார். வேறு நடக்கிறதுங்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் என்ன, அவ் அனுபவத்தை கொடுக்கறது தானே, அந்த அனுபவத்தை கொடுத்தாச்சுன்னா நடந்தா போலதான். நமக்கெல்லாம் ஏதோ நாலு கைகாலால செஞ்சாத்தான் நடந்தா போல இருக்கும், ஆனா மானசானுபவத்தை பகவான் கொடுக்கும் போது எதுவும் செய்ய வேண்டிய தேவையே இல்லை, மொத்த அனுபவத்தையும் பெற்றுடுறோம். அதனாலதான் வாரணம் ஆயிரம் சூட வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதில் பூரண பொற்குடம், பொற்குடம்ங்கிறது பூர்ண கும்பம், பூர்ண கும்பம் காட்டி மாப்பிள்ளை வரவேற்க வேண்டாமா, முதல்ல மண்டபத்துக்கு மாப்பிள்ளை வீட்டாரெல்லாம் வந்து இறங்கணும் இல்லையோ, எப்படி வராருங்கிறத முதல் பாசுரத்துல சொல்றா. தோரணம் நாட்ட கனாக்கண்டேன் தோழினான் வாசல்ல மாவலை கட்டி தோரணம் கட்டி வாழமரம் கட்டி என் தாப்பனார் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தார், எங்ககிட்ட அதுக்கெல்லாம் அவ்வளவு சொத்து பத்தெல்லாம் இல்லை, ஆனா இந்த கண்ணனுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டோமேங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருந்தார். எங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டேன் தோழினான் தோரணம் நாட்டியாச்சு கண்ணன் வரான்னு கேள்விப்பட்டேன், கண்ணில் படல, ஆனா கண்ணன் வர்றதா வந்து தோழிமார்கள்லாம் சொன்னான், எப்படி வரான் கண்ணன் என்ன அவளை பார்த்து கேட்டேன். வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து வாரணம்னா யானை, ஆயிரம் யானைகள் புடை சூழ கண்ணன் வராரு. ஆயிரம் யானையா, இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் மாடு தானே, அதை விட்டுட்டு இவர் எங்க யானையை கூட்டினு வந்தார் இப்போ என்று நான் கேட்டேன். அப்ப போய் தோழி விசாரிச்சுன்னு வந்தா வந்து சொல்றாளா, கண்ணன் பிறந்த வீடு க்ஷத்ரிய குலம், புகுந்தது வைசிய குலம், பிறந்தது வசுதேவ புத்திரனாக, புகுந்தது வளர்ந்தது நந்தகோப சுதனாக, பிறந்த குலத்துக்கு தகுந்தாப்புல ஆயிரம் யானை வச்சிருக்கார், புகுந்த வீட்டுக்கு தகுந்த அப்பல ஆயிரம் பசுமாடு வச்சிருக்கார். இந்த பிறந்து இன்னொருத்தருக்கு ஸ்ரீகாரம் போறோம் பாருங்க, ரெண்டு வீட்டு சொத்து நம்மளுக்கு தான், இந்த வீட்டு சொத்து நம்மளுக்கு தான், அந்த வீட்டு சொத்து நம்மளுக்கு தான், இத்தையும் விட வேண்டாம் அத்தையும் விட வேண்டாம், அத போலதான் இப்ப இவருக்கு போ. ஏன்னா பிறந்த வீடு க்ஷத்திரியன் ராஜாவனுடைய பிள்ளையோ இல்லையோ, நிறைய யானை இருக்கு, புகுந்த வீடு வைசியம், அந்த இடத்துல நிறைய கறவைகள் பின்சென்று காணம் சேர்ந்து கற்றுக்கறவை கணங்கள் பல, அதுவும் இவர்கிட்ட தான் இருக்கு. இப்ப கல்யாண பிரகரணம் இல்லையோ, இப்ப மாட்டை ஓட்டிட்டு வந்தா யார் ரசிப்பா, அதனாலதான் யானையை கூட்டினு வந்துட்டா இருக்கோம். எந்தெந்த இடத்துக்கு எதாவது வேணுமோ ஆழ்வார்களை நன்னா ஈர்க்கணும்னா மாட்டை ஓட்டினு வந்துடுவார், ஆண்டாள் கல்யாண பெண்ணுன்னு சொன்னா யானையில ஏறணும் வந்துடுவார். அதனால வாரணம் ஆயிரம் சூட வலம் செய்து எதுக்கு ஆயிரம் யானை, இவர் ஒத்தர் தானே வரணும்னா, கண்ணனுக்கு தோழன்மார்கள் தன்னேர் ஆயிரம் பிள்ளைகள், ஆயிரம் பிள்ளைகள் இவனுக்கு தோழன்கள், ஒத்தர் ஒரு யானை மேல வச்சுட்டார், ஆயிரம் பிள்ளைகளும் பின்னாடி சூழ்ந்து வரா, இவரும் ஒரு யானை மேல வரார். பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப ஆச்சரியமான ஒரு உட்கருத்து தெரிவிக்கிறார், சுவாபதேசம்னு சொல்லுவார்கள். அதாவது பகவானிடத்திலே நாம் விண்ணப்பிச்சுட்டோம் சரணாகதி பண்ணிட்டோம்னு சொன்னால், ததா வித்வான் புண்ண பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபைதி, நம் சம்பிரதாயத்திலே மோக்ஷம்னு சொன்னால் சாமியாபத்தி மோக்ஷம். பகவானிடத்திலே எட்டு கல்யாண குணங்கள் உள்ளன, எப்போதுமே உள்ளன, அபகத பாப்மா விஜரஹா விமிருத்யு விசோகா விஜகித்சா அபிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பஹான்னு நினைக்க முடியாத எட்டு குணங்கள். அந்த எட்டு முக்தி அடைந்தவனுக்கு கிடைச்சுடுறது, இங்க நமக்கு அந்த எட்டும் கிடையாது. அபகத பாப்மானா பாபம் தீண்டாத தன்மை, விஜரஹா மூப்பு கிடையாது, விமிருத்யு மரணம் கிடையாது, விசோகா சோகமே கிடையாது, விஜகித்சா அபிபாசா பசி கிடையாது தாகம் கிடையாது, சத்தியகாமஹா ஆசப்படக்கூடிய குணங்கள் படைத்தவன், சத்தியசங்கல்பா எடுத்த செயல் அத்தனையும் முடிக்கிற தன்மை, இந்த எட்டுன்னா முக்தி அடைந்தா நமக்கு கிடைக்கும். பரமாத்மாவிடத்துல இந்த எட்டு எப்பவுமே இருக்கு, ஸ்வேனரூபேண அபினிஷ்பத்தேன்னு உபனிஷத்து சொல்றது, இவன் முக்தி அடைஞ்ச உடனே இந்த எட்டையும் பகவான் நம்ம கொடுத்துடுறார். அப்ப நம்ம அவரோட சமமாயிடுற மொழியோ இவ்வெட்டில், அவரோட சமமாயிடுற மொழியோனா, ஓ நாளிலிருந்து நான் தான் ஜெகத்துக்கு காரணம், நான் தான் சிரியப்பதி, நான் தான் கருட வாகனன், தப்பு, அதென்னைக்கு அவராத்தான் இருப்பார், கூடுறதுக்கோ ஒன்னாயிடுறதுக்கோ வாய்ப்பே கிடையாது, அவர் அவராத்தான் இருக்க போறார், நான் நானாத்தான் இருக்க போறேன். ஆனா இதுல எல்லாம் சாமியாபத்தி வந்துடுறது இல்லையோ, அப்போ யார் ஒருத்தன் பகவான் திருவடிகளை பற்றுகிறானோ அவன் எத்தாழ்ந்தவனாக இருந்தாலும் அவனை உயர்த்தி தனக்கு சமமாக பகவான் அமர்த்தி கொள்ளுகிறான். இது கருத்து. இந்த கருத்தை கண்ணன் இப்ப எப்படி நடத்தி காட்டுறாருன்னா, 1000 பிள்ளைகளுக்கும் யானை கொடுத்து தனக்கு சமமா கூட்டின்னு வர இல்லையோ, இல்லைன்னா சாதாரணமா ஜான்வாசத்துக்கு வரைச்சு எப்படி வருவா, கல்யாண புள்ள மட்டும் ஒண்ணும் வடக்கையா இருந்ததுன்னா முகத்தெல்லாம் மூடிட்டு ஒரு குதிரை மேல ஏறி உட்காந்து வரணும், தெற்கையா இருந்ததுன்னா கூட 10 பசங்கள் உட்காந்து முதுகுல தட்டிண்டே இருக்கும் ஒரு வண்டியில ஏறி உட்காந்து வரணும். இந்த ரெண்டுல ஒண்ணும் அதெல்லாம் இப்ப ரொம்ப பண்றது இல்லை, ஏன்னா வயசானதுனால வெட்கம் வந்துடுறது. முன்னாடி எல்லாம் கொஞ்சம் சின்ன வயசுல கல்யாணம் ஆகும், அவட்டு சிரிச்சு ஏறின் போயிருந்தா, ஆனா இப்ப அதெல்லாம் முடியறது இல்ல. அதனால இப்போ நாம வந்து தனியாத்தான் போவோமே தவிர கண்ணன் என்ன கூட 1000 பேரை 1000 யானையில கூட்டின்னு வந்திருக்காருன்னா, கருத்து தன் தோழர்கள் தன் சரணாகதர்களுக்கு சாம்யாபத்தி மோட்சத்தை கொடுக்கிறான் அப்படிங்கறது தான் இந்த யானை மொத்தது சேர்ந்ததுல தெரிஞ்சுக்கணும். மத்த எந்த தெய்வம் எங்க போய் நாம காலில் விழுந்தாலும் நம்மளை நம்மளாவே வச்சுக்கும், அது வசந்தாவே இருந்துக்கும், தூக்கி எல்லாம் மடியில உட்காத்தே உட்காத்தாது. ஆனா இந்த ஒரு தெய்வம் தான் கீழே காலில் விழுந்தவனை கூட தூக்கி தன் திருமடியிலே அமர்த்தி பரத அக்ரூர மாருதிகளை பருஷங்கித்த குருமாமணி பூன் குலாவித்துகளும் திருமார்பு தன் திருமார்போட ஆலிங்கனத்தை கொடுத்து இப்படி லக்ஷ்மி இப்படி நாம், அந்த பெருமையை பகவான் நமக்குன்னு கொடுத்து வச்சிருக்கார். அதை நாம புரிஞ்சுக்கணும். இது எங்கெங்கயோ புரிஞ்சுக்காம எங்க அலைஞ்சும் லாபம் இல்லை. இதோ வைகுண்டநாதன் நமக்குன்னு காத்திருக்கிறார், அவர் திருமார்பு நமக்குன்னு இருக்கு. இங்க போய் நாம அணைச்சிக்கச்சே, இப்படி மகாலட்சுமி உட்கார்ந்து இருக்க போறா, இங்க நாம இருப்போம், நினைச்சு பாத்துருப்போமா, அவ யாரு நாம யாரு, அப்படி இருக்கிற போய் நம்மளை கொண்டு போய் உட்காத்தி இருக்கிறாரே, பிடிச்சிருந்தா இவர் திருவடி தானா அப்படின்னு இருக்கணும் இல்லையோ. அந்த சாம்யாபத்தி மோட்சத்தை தான் முதல் பாசரத்தால் வாரணமாயிரம் சூட வளம் செய்துங்கிற பாசரத்தாலே சொன்னாள். அடுத்தடுத்த பாசரத்தாலே ஒரு ஒரு கனாக் கண்டாள். இந்திரன் உள்ளிட்ட தேவர் குடாமெல்லாம், இந்திரன் முதலான தேவர்கள்லாம் வந்து கூடினார்கள், பார்ப்பன சிட்டர்கள்லாம் வந்து கூடினார்கள். எந்தெந்த தசையிலேருந்து புனித நீர் எடுத்து வரணுமோ அந்தந்த இடத்திலேருந்து நீர் கொண்டாச்சு. அப்புறம் மந்திர கோடி உடுத்தினார்கள், புதுப்படவை மந்திர படவை உடுத்தணுமோ இல்லையோ, புடவையும் உடுத்திட்டார்கள். அதுக்கப்புறம் ஒரு பாசரத்திலே மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தன்னை கைத்தலம் பத்த கனாக்கண்டேன் தோழினான் என்று பிரார்த்தித்தாள். ஆண்டாள் கைத்தலம் பத்தும் பாசரம் இதுதான். முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தர் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தன்னை கைத்தலம் பத்த கனாக்கண்டேன். மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து பகவான் உள்ளுக்குள்ள நுழையிறார். நுழைஞ்சதுக்கே ஒரு பாசரம் பாடினாப்போ, அதாவது கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காலபுகனாக் கண்டேன் தோழி நான், பகவான் உள்ளுக்குள்ள வரார். எப்ப கல்யாணம்னு தோழி கேட்கிறா. என்னது பந்தல போட்டாச்சு, தோரணத்தை நாட்டியாச்சு, மெதுவா கல்யாணம் போனா, நாளை வதுவை மனமென்று நாளிட்டு, நாளை நாளை காத்தால பொழுது விடிஞ்சா கல்யாணம். இப்ப கண்ணன் வந்துட்டாரோ, வந்துட்டே இருக்கார், நாளை காத்தால கல்யாணம். ஏன் 10 நாள் கழிச்சுன்னு சொன்னா என்ன, இல்ல இப்பவே சொல்லிட்டான், 10 நாள் கழிச்சு கல்யாணம்னா ஓ அத்தனாழி காத்துருக்கணுமான்னு ஆண்டாள் பிராணம் போடும். இப்பவேனா இப்பவே கண்ணனை கைப்பிடிக்க போறவான ஆனந்தத்துல பிராணம் போடும். அதனால ரெண்டும் இல்லாம நாளை கார்த்தாலே நாளா, நாளை வதுவை மனமென்று நாடிட்டு, அதனாலதான் நாளைக்குன்னு நாள் குறித்து வைத்தார்கள். அப்போ கோளரி மாணவன் கோவிந்தன் என்பானோர் காலபுகுத கனாக்கண்டேன் தோழினான், அதிரப்புகுத கனாக்கண்டேன் தோழினான், மதுரையார் மன்னன் அடிநில தொட்டெங்கும் அதிரப்புகுத கனாக்கண்டேன் தோழினான். மதுரையார் மன்னன்னு கண்ணனுக்கு பேர். அதிரப்புகுந்தெங்கும் ரொம்ப வேகமா தட தட தடான்னு காலை வச்சு ஓடி வந்தானோ. ஏன் மெதுவா பதவிசா நடக்கவே தெரியாதோ, இவர் எதுக்கு அதிர புகணப்போ, சில பேர் நடக்கச்சேவே புறத்தியாரெல்லாம் எழுந்துடுவா. பார்த்தால நாம சில பேர் கொஞ்சம் நாழி கழிச்சு எழுந்திருக்கிற பழக்கம் இருக்கும், சில பேர் ரொம்ப சீக்கிரம் அவளுக்கு தூங்க ஒட்டாது எழுந்துடுவா. எழுந்து விட்டா சத்தம் போட்டு இன்னொத்தரையான எழுப்பாது இருக்கணும், அது பண்ணவே மாட்டா. நான் தூங்கலே எப்படி இன்னொத்த தூங்கலாம், இந்த கவலை இருந்துட்டு பழக்க போடுவா, அத்தை தட்டுவா, இத்த தட்டுவா, கதவை தட்டுவா, நம்மளே கூட்டு இது எங்க வச்சேன் அப்படின்னு ஒருத்தரம் கேப்பா, அது எழுந்துட்டோம்னு வச்சு போ தூங்கிண்டியடா அப்படின்னு வேற ஒரு தரம் கேப்பா. இது கண்ணனுக்கு நன்னாவே தெரியும். அதிரப்புகுத கனாக்கண்டேன் தோழினாம், ஏன் ரொம்ப அதிர நடை எடுத்து வைக்கிறார்னா, ஆண்டாள கல்யாணம் பண்ணிக்கிறோம்ங்கிற பதைப்பிலே நிதானம் எழுந்து துடி துடித்து ஓடுவிருக்கிறான் கண்ணன். பெரியாழ்வார் பார்த்துட்டு இருக்கார், இந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டோம், வரட்டும், வந்த உடனே பார்த்து ஆச்சார சீலனா இருந்தா கொடுப்போம்னு. பெருமாளுக்கு அது பெரிய பயம், இவர் இந்த பரீட்சையெல்லாம் வச்சா நம்மால தேரவே முடியாது, ஏதோ பண்ணி கொடுக்கறேன்னு சொன்னார், பண்ணிட்டு போலான்னு பார்த்தா, இவர் என்பது ஆச்சாரமா அனுஷ்டானமா தீர்த்தமாடினியா எதான் உண்டோனா, பூப்புனை கண்ணி புனிதனோடு காப்பு நான் கட்ட கனாக்கண்டேன் தோழியினான். அதுக்கு ஒரு பாசரத்தில் ஆண்டாள் தெரிவிக்கிறாள், பூப்புனை கண்ணி புனிதன், கண்ணன் உள்ள வந்தார், ரொம்ப புனிதமா இருந்தார். தோழி கேட்டா, பாத்துட்டியா நல்ல புனிதமா இருக்காரேன்னா, ஆமாமா இன்னைக்கு குளிச்சுட்டு வந்திருக்காரு பாத்தேன். இப்ப புனிதங்கிறது பெரியவாசன் வியாக்கியானத்துல சொல்றார், இந்த கண்ணன் தீர்த்தமானிட நாளே கிடையாது, இன்னைக்குதான் தீர்த்தமாட்டு வந்திருக்கார். கோபிமார்கள் எல்லாம் கோகுலத்திலே உடம்பிருக்க தலகுளிப்பர்கள், தலையிருக்க உடம்பு குளிப்பர்கள், கார்த்திகைக்கு கார்த்திக நாள். கார்த்திகைக்கு கார்த்திகை தேடி கண்டுபிடிச்சு உடம்ப விட்டுட்டு தலையை மட்டும் குளிப்பாளாம், தலையை விட்டுட்டு உடம்பு மட்டும் குளிப்பாளாம். சரி, கண்ணன் என்னைக்கு குளிப்பார்னா, அதுவும் மாட்டார். இவர் தலைவன் இல்லையோ, தொண்டர்களே இந்த பாடுபடுத்தினா அப்ப தலைவன் என்னைக்கானு குளிச்சிருப்பனும். அதுக்குத்தான் நீராட்டத்துக்கு நீராட வாராய் வாராயின்னு பத்து பாசரம் பெரியாழ்வார் வெண்ணையாளந்த குணுங்கும் பாடினார். அதனால குளிக்கிற பழக்கம் இல்ல பெரியாழ்வார் நினைச்சிருக்கா, ரொம்ப ஆச்சார சீலருக்குத்தான் நாம பொண்ணை கொடுத்தாகணும், கடைசி பட்சம் குளிக்கிற பிள்ளையாவான்னு இருந்தா தேவலே. அதனால பூப்புனை கண்ணி புனிதனோடு காப்பு நான் கட்ட, புனிதன்னா ரொம்ப உன்ன அப்படியே பஞ்சகால பராயணர்லாம் நீங்க நம்பிட வேண்டாம். பெரியவாசன் வியாக்கியானத்துல சொல்றார், புனிதன் புனிதன் எதை ஆண்டாள் சொல்றாள்னா, நீராடி வந்த புனிதன் சொல்லுகிறாள். அன்னைக்கானு குளிச்சுட்டு வந்துட்டு உள்ளுக்குள்ள நுழையிறார். கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காலபுகுத கனாக்கண்டேன் கோழினான். வரும்போதே ஒரு மேனாணிப்பு, மேனாணிப்புனா மிடுக்குன்னு அர்த்தம், நாமா கொண்டு ஆண்டாள் கல்யாணம் பண்ணி போறோம் அப்படிங்கிற மிடுக்குல உள்ள வந்தாராம். வரச்சே தன்னுடைய மேல் உத்திரி அப்படி இப்படி ஆடல். கோளரி மாதவன் கோவிந்தன், கோளரி மிடுக்கன், மாதவன் ஸ்ரீ மகாலட்சுமியை முன்னிட்டு கொண்டு வந்தான், கோவிந்தன் அனைவரையும் ரட்சிக்க கூடிய குணம் படைத்தவன் வந்தான் என்பானோர் காளை புகுத தோழி. இவனிடத்துல நான் எதுக்கு தோத்தேன்னு சொல்றேன் கேட்டுக்கோ, அவனுடைய காளை பருவத்துக்கு தான் தோத்தேன், இல்லைன்னா இவனை நான் பண்ணிட்டே இருக்க மாட்டேன். வெறும் கருப்பு பிள்ளை இத்த போய் பண்ணிக்கணும்னு இல்லே, ஆனா அந்த காளை பருவம் இருக்குப்பார், அதை என்ன மயக்கினபடியாலதான் கல்யாணமே பண்ணிண்டேன் என்ன காளை புகுத கனாக்கண்டேன் தோழி. அதிரப்புகுதார் ஏன் தடதரான்னு அடிக்கிறதுன்னா, நம்ம பண்ணி பழக்கம் இல்லாத காரியத்தை பண்ணோம்னு வச்சுங்க, அப்ப ஒரு மாதிரி ஒரு தடதடப்பு வரும் இல்லையோ, காலடியெல்லாம் ஒழுங்கா வைக்க வராது. இப்ப நம்ம வீடு இல்ல, ஒரு சாவி கிடைச்சது, உள்ள திறந்துன்னு போகலாம், இருக்கிறத எடுத்துக்கலாம். அந்த சாவி எடுத்து நீங்க போட்டு பாருங்க, நாலு தரம் கீழே விழும், ஒழுங்கா ஓட்டைக்குள்ள போகவே போகாது, அதை திருப்பினா உடஞ்சு போகும். இதெல்லாம் என் வீட்டு சாவியா இருந்தா ஒண்ணுமே பண்ணாது. இதே இன்னொருத்தருடைய வீடு தெரியாம நான் பண்றேன்னு வச்சுங்கோ, எத்தனை பதைப்பு வரணுமோ அத்தனை கிட்ட வர சொல்லியோ. அப்ப பழக்கம் இல்லாததை செய்தா இந்த பதைப்பு வந்தே தீரும். இப்ப கண்ணனுக்கு ஆண்டாள் கிடைக்கணுமே கிடைக்கணுமே பதைப்பு வருது. இவரையான பெரியாழ்வார் மாட்டேன்னு விட்டார்னா, அந்த பயத்துல பதைப்பு வந்து அதிரப்புகுத கனாக்கண்டேன் தோழினாம். அதனாலதான் தடதடாங்கிறது. பெரியவாசன் வியாக்கியானத்துல சொன்னார், வாமனமூர்த்தி மகாபலியின் இடத்திலே மூன்றடிகளை பிரார்த்திக்க சென்ற போது இப்படித்தான் தடதடத்து போயிட்டார், அத போலத்தான் ஆண்டாளுக்கும் தடதடத்து வந்தார்னார். அங்க என்ன சுவாமினா, இவர் கையேந்தி பழக்கமே இல்லையோ இல்லையா, அங்க இவருக்கு கொடுத்து கொடுத்து தான் பழக்கமே தவிர இன்னொருத்த இடத்துல கையை ஏந்தி பழக்கமே கிடையாது. பழக்கம் இல்லாத பிச்சை எடுக்க போறதுனால அங்க அதிர்ந்தார். இவர் கொடுப்பரோ மாட்டாரோங்கிற பயத்துல இங்க அதிர்ந்து போயிட்டார். இப்போ அதிரப்புகுத கனாக்கண்டேன் உள்ள நுழைந்தார். கோவிந்த நண்பானோர் காலபுகுத உள்ள வந்துட்டு நின்று இருக்கிற ஒத்தொத்தரையா போய், நீ சௌக்கியமா, உங்க வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா, வீட்டுல மாடு சௌக்கியமா, கண்ணுக்குட்டி போட்டுதா, பால் தயிர்லாம் ஒழுங்கா இருக்கான்னு விசாரிக்கிறாராம். ஆண்டாள் எதுக்கு மண்டபத்துல இருக்கிற ஒத்தொத்தரையா போய் விசாரிச்சுட்டு வரார், ஆனா தெம்பா மாப்பிள்ளையா நேர மேடைக்கு வரக்கூடாதுன்னா, இதுல யாரான ஒத்த பெரியாழ்வாருக்கு ரொம்ப வேண்டியவரா இருந்து என்ன விசாரிக்கலேன்னு அவர்கிட்ட போய் சொல்லி அதனால ஆண்டாளை பெண் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. ஆனால ஒத்தொத்தரையா ஒழுங்கா விசாரித்து விட்டு கண்ணன் உள்ளே புகுந்தான். மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தன்னை கைத்தலம் பத்த கனாக்கண்டேன் தோழினான். முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கள் அழகா தாழ்ந்து முத்த முத்து சொரியற அளவுக்கு வாழைமரம் கட்டியிருக்கான். வாழைமரத்துல வாழைக்கோலை தானே தொங்கும், முத்து கூட இருக்குமானா, முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த முத்து, பவளம், மாணிக்கம், கோமேதகம், வைடூரியம், பவளம் முதலான அனைத்தும் சேர்த்து பந்தல்ல கட்டி வச்சிருந்திருக்காளாம். பெரியாழ்வாருக்கு ஏது இதெல்லாம், அவருக்கு ஒண்ணுமே கிடையாது, பாட்டு தானே உண்டுனா, தேவர்கள் வந்து கட்டி வச்சிருக்கா. பெரியாழ்வாருக்கு கைங்கிரமானோ, இவர் தான் பரதேவதை யாரு நமக்கு விளக்கி கொடுத்தார், இவர் கைங்கிரமானுங்கிறதுக்காக தேவதைகள் கீழே இறங்கி பந்தல் கட்டி வச்சிருந்தா. பகவானும் வந்தான். பூப்புனை கண்ணி புனினோடு காப்பு நான் கட்ட கனாக்கண்டேன் தோழி. முதல்ல கையை பிடித்து காப்பு கட்டுட்டார். காப்பு கட்டி முடிச்ச விற்பாடு கைத்தலம் பத்த கனாக்கண்டேன் தோழி நாம், கைத்தலத்தையும் பால்லே பாலேன பீடித்தா என்று பிரமாணீகிருத்தமாய் இந்த பிடித்த கையை இனி சர்வேஸ்வரன் ஒரு நாளும் விடமாட்டான் அப்படிங்கிற எண்ணத்தோடே பிடித்த கை பிடித்தான். கையை பிடித்தது அங்க பார்த்தேன் தோழி, அடுத்தது என்ன ஆசைப்பட்டேன் தெரியுமோ, அம்மி மிதிக்க கனாக்கண்டேன் தோழினான், தீவலம் செய்ய கனாக்கண்டேன் தோழினான், பொறிமுகந்த அட்டக்கனாக்கண்டேன் தோழினாம். அடுத்த மூணு பாசரத்துல மூணு தெரிவிக்கிறாள். தீவலம் செய்தல் சப்தபதி, ஒரு பெண்ணோட காலை பிடிச்சு பிடிச்சு ஒரு ஒரு அடியா எடுத்து வச்சு நெருப்பை சுத்தி அக்னி பகவானை சுத்தி ஏழு அடி எடுத்து வச்சுக்கணும் இல்லையோ. ஏற்கனவே கையால கைய பிடிச்சதை பார்த்தேன், இப்பதான் கால கையால பிடிப்பதை பார்க்கிறேன். காலை எடுத்து கொண்டு போய் அம்மிக்கு மேல வச்சுட்டு ஆண்டாளுக்கு ஒரே பதபதப்பா இருக்கு. இப்போ இது ஏற்கனவே கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன் விட்டு இவனுடைய கால் பட்ட பிற்பாடு ராமாவதாரத்தில் ஒரு கல்லு பெண்ணாக அகல்லி ஆயிடுச்சு. இங்க இந்த கண்ணனுடைய கைப்பட்ட உடனே இந்த அம்மி இன்னொரு பெண்ணாகி அந்த பெண் இங்க குறுக்க வந்து யாருக்கு கல்யாணம்னு சந்தேகம் வந்துருச்சுன்னா பதச்சிலே இருந்தாலும் நல்ல வேலை அதெல்லாம் நடக்கவே இல்லை. கண்ணன் ஒரு மந்திரம் தான் சொன்னார், ஆதிஷ்டேனம் அஸ்மானம் அஸ்மே வத்வா ஸ்திராபவ. இந்த அம்மிக்கல்ல போல பெண்ணே நல்லா திருடமாக்கிக்கோ. இது சாதாரணமா லோக பெண்களுக்கு சொல்றது. ஆண்டாள் சொன்னா, இந்த கல்லான பூமியே நான் தான், அதனால நான் ஒண்ணு இப்ப தனித்து திருடமாக்கிக்க வேண்டிய தேவையில்லை. பூமி பிராட்டியினுடைய அவதாரமா இன்னோ திருவாடி பூரம் எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்த வான் போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். அதனால பூமி பிராட்டியே கீழே பிறந்திருக்கிறதுனால் அந்த பூமியினுடைய கண்டமான ஓர் அம்மிக்கல்லின் பேரிலே திருவடிகளை எடுத்து வைத்த அம்மி விதிக்க கனாக்கண்டேன் தோழினான், தீவலம் செய்ய கனாக்கண்டேன் தோழினான். அடுத்து பொறிமுகந்தட்ட கனாக்கண்டேன் லாஜஹோமம். ஹோமத்திலே மைத்துனன் வந்து பொரிய எடுத்து கொடுக்கணும், பிள்ளை கை எப்படி இருக்கணும், பெண்ணு கை எப்படி இருக்கணும், அந்த கையில பொரிய போட்டு அக்னி பகவான் இடத்துல சேர்க்கிறாள் இல்லையோ, அதான் பொறிமுகந்த அட்டக்கனாக்கண்டேன் தோழினான். இப்படி கண்ணனை திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும்னு ஒன்பது பாசுரங்களாலே கனாக்கண்டாள். கடைசியாலே ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை, ஆயன் கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக வேயர் புதுவை வில்லிபுத்தூர்கோன் கோதை வில்லிபுத்தூர் பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தியான ஆண்டாள் கண்ணனை திருக்கல்யாணம் பண்ணிக்கணும்னு கனாக்கண்டாள் இல்லையோ, அந்த ஈரைந்தும் வல்லவர் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரே. ரெண்டு அஞ்சு பாசரம் பத்து பாசரம் இதை யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவர்களுக்கு நல்ல கணவன் கிடைப்பான், நல்ல மக்கள் கிடைப்பார்கள், வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரே. வியாக்கியானத்துல உடனே தெரிவித்தார். ஏன் இந்த இடத்துல ஆண்டாள் ஈரைந்தும் வல்லவர்னு பாடியிருக்கார், பத்தும் வல்லவர்னு சட்டுன்னு சொல்லிடுவள். ஆனா இந்த இடத்துல ஈரைந்தும்னு சொல்ல காணும், அஞ்சு பாட்டு வரைக்கும் கல்யாணம் ஆகாத பாட்டு, அஞ்சாம் பாட்டுக்கு அப்புறம் கல்யாணம் ஆன பிற்பாடு பாசரம். அதனாலதான் ஈரைந்தும் வல்லவர் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரே. வியாக்கியானத்துல தெரிவித்தார், கல்யாணம் ஆகாத பெண்கள் இதை சொன்னால் கண்ணனைப் போல கணவன் கிடைப்பான், கல்யாணம் ஆன பெண்கள் இதை சொன்னால் பெரியாழ்வாரப் போல பிள்ளை பிறப்பான். அதைத்தான் இந்த பாசுரத்தை சொல்லுங்கிறதே வாரணமாயிரம் பதிகத்தாலே ஆயனுக்காக தான் கனா கண்டாள். இத்தோட கல்யாணம் ஆயிடுத்துன்னு வச்சுனுட்டால் இதற்கு அடுத்த பதிகம் கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்து திருக்குமோ சங்கரையா உன் செல்வம் சால வழகியதே. இப்ப பெருமான திருக்கல்யாணம் பண்ணுட்டா அடுத்தது அதராமிருத்தத்துக்கு உரிமை கிடைச்சுடுற சொல்லு. அதனாலே பகவானுடைய திருவாய் அமுதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். இனிமேத்தான் கல்யாணம் ஆயிடுத்து அனுபவத்துக்கு போகணும், அப்ப அவனுடைய வாய் அமுதம் எப்படி இருக்குன்னு கேட்டுக்கணும்னு யாரை கேட்கறது? இப்போ அதை சாப்பிட்டு பழக்கப்பட்டவனத்தான கேட்கணும். அது ஆறு பழக்கப்பட்டிருக்கா சங்கத்தாழ்வான் தான். எப்போதும் வாயில பாஞ்சஜன்னத்தை வைத்து ஊதுகிறான். பாஞ்சஜன்யம் ரிஷிகேசா தேவதத்தன் தனஞ்சயா சகோஷோ தார்த்தராட்டராடாம் ஹிருதயானி வெதாரயத்து என்னும் யுத்த ஆரம்பத்திலேயே பாஞ்சஜன்யத்தை எடுத்து கண்ணன் வாயில வச்சு ஊதினார். நூறு பேருடைய மனசும் உளுத்தே போச்சு. இனிமே உயிர் இருக்கவே போறதில்லேன் அடுத்து திருத்தராட்டகுமாராளுக்கு. அது விரோதிகளை பதைக்க வைக்கும், அனுகூலர்களை ஆசைப்பட வைக்கும், இவர்களுக்கு ஆஸ்வாசகரமாக இருக்கும், அவர்களுக்கு பயங்கரமாக இருக்கும். அந்த சங்கத்தை பார்த்து கேட்கிறாள், என் கணவன் ரங்கநாதன் கண்ணன் அவனுடைய திருவாய் அமுதம் எப்படி இருக்கும்? கருப்பூர நாருமோ பச்சைக்கல்பூர வாசனையா இருக்குமோ, கமலப்பூ நாருமோ தாமரை இதழ்களைப் போல வாசனையா இருக்குமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ, தித்தித்தாக இருக்குமோ, யாருடையது? என்னரங்க தின்ன முதற் குழலழகர் வாயழகர் கொப்பூழில் எழுகமலப் பூவழகர் குழலழகர் வாயழகர் கொப்பூழில் எழுகமலப் பூவழகர். அந்த அரங்க தின்னமுதனுடைய திருவாய் அமுதம் எப்படி இருக்கும்? யார கேட்கிறேன்னு சங்கம், சங்கரையா உன் செல்வம் சாழ வழகியதே, உன்னை பார்த்துதான் கேட்கிறேன். இந்திரனும் உன்னோடு செல்வத்துக்கு ஏலான், இந்திரன் கூட உன்னோட செல்வத்துக்கு சமமாக முடியாது. அண்டாளே தேவலையே என்ன ரொம்ப தூரம் கொண்டாடி இருக்கிறே, என்ன இப்ப என்கிட்ட கண்டுட்டீர் அப்படின்னு பாஞ்சஜன்யம் கேட்டுது. சக்கரத்தாழ்வாருக்கு இல்லாத வைபவம் கூட உனக்கு இருக்கு பத்தியா, அப்படியான்னு கேட்டு நான் பாடினேனே பங்கைய செல்வன் பகவான் சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன்னு இருக்கும் இல்லையா பாட்டுலே, சங்குடு சக்கரம்னு ரெண்டையும் சொல்லச்சே சங்கத்தை முன்னாடி சொல்லி சக்கரத்தை பின்னாடி சொல்லலாம் இல்லையோ, ஏன் சங்கம் முன்னாடி சக்கரம் பின்னாடின்னா சங்கத்தாழ்வான் இந்த கையை விட்டு நகர வேண்டிய தேவையே இல்லை. சங்கத்தாழ்வானுக்கு அதராமிருதம் கிடைக்கும், இந்த ரெண்டு பேருமே சக்கரத்து கிடையாது. சக்கரம் அப்பப்ப யாரையானு கொல்லணும்னா போயிட்டு தான் திரும்பி வரணும், பாஞ்சஜன்யம் போக வேண்டிய தேவையே கிடையாது. சக்கரத்தை வாயில வச்சுன்னு முத்தம்லாம் பகவான் கொடுக்க மாட்டார், அது கிழிச்சுடும். அதனால அந்த பெருமையும் அதுக்கு கிடையாது. அந்த ரெண்டுமே இடக்கையில் இருக்கிற சங்கத்தாழ்வானுக்கு இருக்கொல்லியும். வலக்கை ஆழி இடக்கை சங்கம் இவையுடைய வால் வண்ணன மலக்கு நாவுடையற்கு மாறுட தோயும் மண்ணின் விஷயேன் ஆழ்வார் சாதிக்கிறார். அதனால வலக்கையில் இருக்கிற ஆழியை காட்டிலும் இடக்கை சங்கத்துக்குண்டான வைபவம். 16,000 தேவிமார் பார்த்திருப்ப பொதுவாக உண்பதனை புக்குனி உண்டக்கால். 16,000 தேவிமார்களுக்கு பொதுவா இருக்கிற அதராமிர்தத்தை போய் பாஞ்சஜன்மே நீ தனியா அனுபவிக்கிற பத்தியா, இது நியாயமா? எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறத நீ பிரிச்சு கொடுத்துட வேண்டாமோ என்று சங்கத்தாழ்வானிடத்தே 7ஆம் பதிகம் முழுமையும் பிரார்த்தித்தாள் ஆண்டாள். கடலில் பிறந்து கருதாது பஞ்சஜனன் உடலில் வளர்ந்து ஊழியான் கைத்தலத்தே குடியேறி கடைசியா பகவானுடைய திருக்கை கொண்டுருத்தான். இந்த கையை பாக்கிறச்சு ஆண்டாளுக்கு என்ன ஆசைன்னா, வெளித்திருத்தலம் சிவப்பா இருக்கு, உள்திருக்கைத்தலம் வெளுப்பா, வெளித்திருக்கிற நீளமா இருக்கு, உள்திருக்கைத்தல சகப்பா இருக்கு, பாஞ்சஜன்யம் வெளுப்பா இருக்கு. இந்த மூணு வரணத்தினுடைய சேர்க்கையை பார்த்துட்டு இப்பதான் மனசு பறிபடுச்சு. ஏற்கனவே கூட தேவலை காலபுகுதான காளை பருவதற்கு மனம் கொடுத்தேன், ஆனா இப்போது இனி இந்த வரணத்தினுடைய சேர்க்கையை பார்த்துட்டு மனசு ஈடுபடாமல் இருக்காது என்று பாஞ்சஜன்யத்தை கொண்டாடினாள். 9 சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண்படகொல்லில் கடல் வண்ணன் கைத்தலத்தே. பாஞ்சஜன்யமே உனக்கு இருக்கிற பெருமை என்ன தெரியுமோ? சில பேர் நாள் முழுக்க ஓஹோன்னு உழைப்பா, கடைசியில மாச கடைசியில ஒன்னும் கிடைக்கவே கிடைக்காது, பிரயோஜனமே இல்லை. சில பேர் 2 மணி நாள் வேலை பார்த்துட்டு வருவா, ஓஹோ அம்மனா கிடைச்சிடும். இந்த பாஞ்சஜன்யம் அப்படித்தான், வேலையே பார்க்க வேண்டாம், எல்லா வைபும் அதுக்கு. சக்கரத்தாழ்வார் போய் 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 வேலை பார்க்கணும், வேலை பார்த்தா கூட அதராமிரதம் கிடைக்காது. இது ஒண்ணுமே பண்ணாது, இங்கேயே உட்காந்து இருப்பார். இதுக்கு பசிச்சுன்னு வச்சுங்கோ, இங்க போய் சாப்பிட்டுங்க, தூக்கம் வந்தா இங்க வந்து படுத்துடும். ஆக 9 சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண்படை கொள்ளில் கடல் வண்ணன் கைத்தலத்தே. இதெவ்வளவு கிட்டக்க இருக்கு, சில பெருமாளான்னு இப்படி தள்ளி பிடிச்சிருப்பா, சில பெருமாள் இப்படியே பிடிச்சிருக்கா பாருங்க, கையது வாயது, இப்படியே போய் சாப்பிட்டு வேண்டியதா, இப்படியே படுத்துக்க வேண்டியதான். இந்த வைபவம் யாருக்குமே லோகத்துல வராதுன்னா, சங்கரையா உன் செல்வம் சால வழகியதே என்று 7ஆம் பதிகத்தாலே சங்கத்தாழ்வானை கேட்டாள். ஆனால் என்றும் கண்ணன் வந்து தன்னை அனுகிரகிக்கவில்லைன்னு தோற்ற அந்த கண்ணனேயாக இன்னைக்கும் சேவை சாதிக்கும் நின்றிருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான். அவனுக்காக 10 கோசரங்கள் 8ஆம் பதிகம் முழுமையும் தூது விட்டாள் ஆண்டாள். ஆண்டாள் விட்ட தூது 8ஆம் பதிகம் வெண்ணீல மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்காள் தென்னீர் பாய் வேங்கடத்தன் திருமாலும் போந்தானே. கண்ணீர்கள் முளைக்குவட்டில் துளிசோரச் சோர்வியனை பெண்ணீர்மை ஈடடிக்கும் இது தனக்கோர் பெருமையே. இது போய் அந்த கண்ணனுக்கு பெருமையான கேடு. விண்ணீல மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்காள், ஆகாய முழுக்க மேகபடி கூட்ட கவிஞ்சு நிற்கிறதா, விரித்தாற்போல் மேகங்காள் தென்னீர் பாய் வேங்கடத்தன் திருமாலும் போந்தானே. மேக கூட்டங்களே, நீங்க முன்னாடி வந்துட்டீங்களே, பின்னாடி திருவேங்கமுடையான் வராரா? சொல்லி வச்சுட்டு வந்திருக்கீங்களா? நாங்க முன்னாடி வந்தோம், பின்னாடி வரான்னு நினைச்சிட்டு இருக்கோம் என்ன ஆண்டாள் இப்ப எதிர்பார்க்கிறாளா? தென்னீர் பாய் வேங்கடத்தன் திருமாலும் போந்தானே. தென்னீர் பெண் நீர்மை ஈழழிக்கும் இது தமக்கோர் பெருமையே. இப்படி ஒரு பெண்ண கல்யாணம் பண்ணிட்டு அவளை துடிக்க விடுவது அந்த பெருமானுக்கு பெருமைதானா? ஏ மேக கூட்டங்கள், நீங்கள் தான் போய் பெருமானுக்கு தூது சொல்ல வேண்டும் என்று மேகத்தை தூது விட்டாள். வேங்கடத்தை மத யானை போலெழுந்த மாமுகில்காள், வேங்கடத்த பதியாக வாழ்வீர்காள். மத யானைய போல சேர்ந்து திணறார் மேகமன களிர் சேரும் திருவேங்கடத்தானேன் ஆண்டாள் பாடினார் அருள்யத். ஆகாயத்தில் அப்படியே யானை கூட்டம் கவிஞ்சிருக்காப்புல மேக கூட்டம் நிற்கிறதா, அந்த மேகத்தை பார்த்தாலே திருவேங்கடமுடையான் திருமேனி தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா மேகவண்ணன் முகில்வண்ணன் பெருமானுக்கு கொண்டாட்டம் அல்லையோ. மின்னுமா மழதவழும் மேகவண்ணா என்னும் முகில்வண்ணன் அடியடைந்து அருள் சூடி உயிந்தவன் என்னும் மேகத்தை பார்த்து கண்ணன் ஞாபகத்துக்கு வர அந்த திருவேங்கடமுடையான் வரேன்னு சொன்னானா, வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள், உங்களுக்கு இருக்கிற பெருமை என்ன, திருவேங்கடத்தை விட்டு நகராம வாழறியல்லையோ, அந்த வைபவம் இன்னும் நமக்கு கிடைக்கலையே ஆண்டாளுடைய பிரார்த்தனை. நம்ம எந்த ஊர்ல வேணா போய் இருந்து பார்த்துள்ளோம், திருவேங்கடத்துல 1 வருஷம் தங்கி பெருமாளை நித்தபடி சேவிக்கணும், இந்த ஆசையா இருக்கான்னு வந்துதுன்னு வச்சுக்கோ, இது பெரிய ஆபத்து தான். அது எங்க உட்கார்றது, எங்க சேவிக்கிறது ஒண்ணுமே தெரியாது. ஒரு ஊர்லயும் போகலாம், நம்ம பாட்டுக்கு 1 வருஷம் இருக்கலாம், சேவிச்சுட்டு வரலாம். திருவேங்கடமுடைய யார் என்ன உற்சவம் குறவா, இல்ல அவருக்கு பாசுரம்தான் குறவா, ஏதும் குறவில்லை. ஆனா தங்கி சேவிக்கிறதுக்கு முடியாது சொல்லியோ, அது மக்களுக்கு ரொம்ப கஷ்டம், ஆனா மேகத்துக்கு ரொம்ப சுலபம். ஏன்னா நிறைய 7 மலை இருக்கு, மலையில அது மாட்டி தங்கி விடுறது சொல்லியோ. அதனால வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள், ஒரு தன் ஓர் பெண் கொடிய வதை செய்தான் என்னும் சொல் ஒரு பெண் கொடியான ஆண்டாளை துன்பப்படுத்தினான்ங்கிற சொல் உங்க திருவேங்கடையாருக்கு நியாயமா? மேகமே போய் சொல்லி கூப்பிட்டு கொண்டு வாருங்கள் என்று திருவேங்கடத்துக்காக 8ஆம் பதிகத்தை அமைத்து 9ஆம் பதிகத்தாலே வட திருவேங்கடத்தை பாடினவளுக்கு, வட திருமலையை வடக்கு திருமலையை பாடினவளுக்கு தெற்கு திருமலையிலே ஆசை போக செந்தூர செம்பொடிங்கிற 10 கோசரத்தாலே திருமாலிருஞ்சோலமலை அழகருக்காக அமைத்தாள் ஆண்டாள். அழகர் மலைக்கு ஆண்டாளுக்கு நெருங்கின தொடர்பு இந்த பதிகத்துலதான் இருக்கு. நாறு நரும்பொழில் மாலரும் சோழ நம்பிக்கினான். நூறு தடாவில் வண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். நூறு தடா நிறைந்த அக்கார் அடிசில் சொன்னேன். ஏறு திருவுடையான் இன்னு வந்து இவை கொள்ளுங்களோ. ஏறு திருவுடையான் திருமாலடும் சோழவரை அழகன். அவனுக்காக நான் ரொம்ப ஆசைப்பட்டு இந்த பாசுரத்தை பாடுறேன். போ, அவருக்கு நூறு கங்காளன் நிறைய அக்கார் அடிச்சில், நூறு கங்காளன் நிறைய வெண்ணெய், இதை கொடுக்கணும்னு ஆண்டாளுக்கு ஆசைப்போ. நாறு நறும் பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கு நான். மால் இரும் சோலை, மால் சோலைனா மால்னா பைத்தியம் அர்த்தம். மயல்மகள் பொழில் சூழ் மாலிரும் சோலைன்னு அழ்வார் சாதித்தார். அந்த திருமாலன் சோழமலையில கொஞ்ச நாள் இருந்தா பகவானுக்கும் பைத்தியம் கூடிப்போடும், சிஷ்யனுக்கும் பைத்தியம் கூடிப்போடும், ரெண்டு பேருக்கு ஒரே பைத்தியம் தான். அதனாலதான் மாலிரும் சோல மணாளனார் அந்த எம்பெருமானுடையது, அவனுக்கு இன்னது சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். நூறு தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். நூறு கங்காளம் வெண்ணெய், நூறு தடா நிறைந்த அக்கார் அடிசில் சொன்னேன். அக்கார் அடிசில் கொடுக்கணும்னு ஆண்டாளுக்கு ஆசை. இன்னைக்கும் பண்றான் அந்த ஊர்லே அக்கார் அடிசில் தலிகை பண்றதுங்கிறது சாமான்யம் இல்லை. ஏன்னா அது யதி சார்வபௌமனான ராமானுஜர் பண்ணி வைத்த கைங்கரியம். ஆண்டாள் இந்த பாசுரத்தை மட்டும்தான் பாடினான். நூறு தடா நிறைந்த அக்கார் அடிசில் சொன்னேன், நூறு தடா வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் வச்சுட்டா. வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், வாயால பாடினேன். நேர சமர்ப்பிக்கிறதுக்கு அவங்க போவோம், அதனால அவளுக்கு முடியாது. சின்ன பெண்ணு எங்கேயோ இருந்தா கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டா, அஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணி போயிட்டாள், அவளுக்கு என்ன பண்ணிருக்க முடியும்? ஆனால் ராமானுஜருக்கு வெகு காலத்துக்கு பிற்பாடு பகவத் ராமானுஜர் தன் காலக்ஷேப கோட்டியில இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு, அவருக்கு திருப்பாவை ஜீயர்னே பட்டம் உண்டு. 30 பாசுரங்கள் எப்பவும் ராமானுஜருடைய திருவுள்ளத்துல நடையாடிண்டே இருக்கும். அவர் தான் நாச்சியார் திருமொழிக்கு இப்ப காலக்ஷேபத்துல சொல்லிருக்கார். நூறு தடா நிறைந்து அக்கார் அடிச்சு சொன்னேன், நூறு தடா நிறைந்து வண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். பாட்டை சொன்ன உடனே சுவாமிக்கு தோன்றது, இப்போ அன்னைக்கு அவ வாய்ப்பாட்டா பாடிவிட்டாளே, அவ ஆசைப்பட்டதை நடத்தி வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு இல்லையோ அப்படின்னு நினைச்சின்றார். சிஷ்ய சமூகத்தை அழைச்சின்றார். நேரம் அங்கிருந்து திருமாலிருந்து சோழமலை அழகா நடத்திலே போனார். நூறு தடா வெண்ணை சமர்ப்பித்தார், நூறு தடா அக்கார் அடிச்சில் சமர்ப்பித்தார். அந்த அக்கார் அடிச்சில் இன்னைக்கும் சமர்ப்பிக்கலாம், சமர்ப்பிக்கலாம்னா பண்றது சுலபம் இல்லை. கார்த்தால 5 மணிக்கு அடுப்புல ஏத்துவா, 11:30 மணிக்கு கிளறி முடிப்பா, 6-7 மணி நாழி கலரணும். கலரணும்னா கை போடும், அப்படி கலரினாத்தான் அது அப்படி உருவாகும். ஆனா அப்புறம் 15 நாளை கிடாது. அன்னைக்கு அந்த அக்கார் அடிச்சில் பண்ணிவிட்டாள்னு வச்சுங்க, பெருமாளுக்கு சவரிச்ச பிற்பாடு ஆண்டாள் பாட்டினாலேயோ கிளறின அழகினாலேயோ அழகன் அமுது செய்தபடியாலேயோ நாம் அறியோம். ஆனால் இன்னைக்கு அது 15 நாள் 20 நாளைக்கு கிடவே கிடாது. அது எப்படி ஏத்துவாள்னா பாலத்தான் அடுப்புல ஏத்தணும். இது தண்ணீர்ல சமைக்கிற சோரே இல்லை, பால்ல தான் சமைக்கணும். அங்கொன்றும் இங்கொன்றும் கொஞ்சம் அரிசி அதுல போடணும். அரிசி நிறைய எல்லாம் தெரியக்கூடாது, பால் நிறைய இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் அரிசி. பின் எப்படி சுவாமி கலர்றதுன்னா, ஒரு அரிசிக்கு ஒரு முந்திரி பருப்பு, ஒரு முந்திரி பருப்புக்கு ஒரு பாதாம் பருப்பு, ஒரு பாதாம் பருப்புக்கு 2 திராட்சை, இது இத்தனையும் சேர்த்து எவ்வளவோ அவ்வளவுக்கு 2 மடங்கு நெய், இது குத்தினாத்தான் அது கலரவே கலரும். இப்படி மெதுவா அது ஒரு மணி நாளைக்கு ஒரு வீசியா நெய் குத்திண்டே கலரிண்டே இருக்கணும். கலர கலர அது 11:30 மணிக்கு ஊரே வாசனை அடிக்கும். அந்த ஊர் முழுக்க இருந்து அதுக்கப்புறம் அதை இறக்கிவிட்டா நல்லா தங்க சொப்புகள், தங்க கங்காளங்கள் 100 தங்க கங்காளம், 100 தங்க கங்காளம் நிறைய வெண்ணெய், 100 தடா நிறைந்த அக்கார் அடிச்சில் சொன்னேன். இத்தனையும் ஒரே நிமிஷத்துல பகவான் உலகமுண்ட பெருவாயனாக அமுதி செய்கிறான். அண்டாள் அதுதான் பிரார்த்திக்கிறார். 100 தடா நிறைந்த அக்கார் அடிச்சில் சொன்னேன், வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளுங்கொலோ. திருமாலின் சோழமலை அழகன் வந்து இத்த அமுதி செய்வனா? இது ஆண்டாள் பாரித்தாளோ இல்லையோ? பெருமானார் போனார், போனவரை சித்தனை சமர்ப்பிச்சார், நேர சிவலிங்கத்திற்கு வந்தார். ஆண்டாளே, தேவரியருடைய மனோரதத்தை ஈடேற்றி விட்டேன். ஆண்டாள் வெளியில வந்தாள். தன்னுடைய ஆஸ்தானத்திலிருந்து ஆண்டாள் வெளியே எழுந்துருளி, யார் ஒருத்தி ஒரு பெண்ணனுடைய ஒரு மனோரதத்தை ஒரு ஆண் நிறைவேற்றி வைக்கிறாருன்னால் கூட பிறந்த சகோதரியினுடைய ஆசையைத்தானே அண்ணன் நிறைவேற்றி வருவன். நீர் எனக்கு பண்ணிருக்கீர், அதனால உம்மை கோயில் அண்ணனாக பாவித்தோம். நீர் தான் நமக்கு அக்ரஜர், கோதாகிரஜர்னு சம்ஸ்கிருதத்துல திருநாமம், கோயில் அண்ணன் அப்படின்னு ராமானுஜருக்கு தமிழ்ல திருநாமம். ஆனாலே ராமானுஜர் எல்லாத்தையும் திறந்தவர்னா தங்க இருக்கா? அதுல சந்தேகமே இல்லை, தங்க ஆண்டாள் தான். அதனால கோதாகிரஜராய் கோயில் அண்ணன் ஆண்டாள் பெயர் பெற்றதே இந்த பாசுரத்தாலே தான். ஏறு திருவுடையான் இன்னு வந்து இவ கொள்ளுங்களோ, திருமால் கேட்கிறார், நான் வந்து சாப்பிட்டுடுறேன்னு வச்சுக்கோ, பதிலுக்கு ஏதானு கேட்பீரோ? அடுத்த பாட்டுல சொல்லிட்டா, இல்லே ஓ நான் 100,000 தந்து பின்னும் ஆளும் செய்வன். நீ வந்து இதை சாப்பிட்டு முடிச்சுட்டியானா என்ன தெரியுமோ கேட்பேன், அப்படியே இரு, இதை மறுபடியும் ரொப்பிடுறேன்ட்டு திரும்ப ரொப்பிடுவேன். நீ சாப்பிட்றதுக்காக திரும்ப சாப்பிடு, திரும்ப 100 தடா, திரும்ப சாப்பிடு, திரும்ப 100 தடா. இது எத்தனை ஆனாலும் என் பாட்டு முழுக்க சொன்னாலும் இதுதான் பாடல். அதனால திரும்ப திரும்ப கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கிறதா ஆசையே தவிர கைங்கரியம் தவறுவதல்ல என்று பகவத் கைங்கரியத்தில் இருக்க வேண்டிய ஸ்ரத்தையை இந்த 10 பாசுரத்தாலே வெளியிட்டார். அடுத்து தாமுகக்கும் அப்படிங்கிற 10வது பதிகம், அங்க தெரிவிக்கிறாள், கொல்லை அரக்கியை மூக்கறிந்துட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால் யானும் பிறந்தமை பொய்யன்னே, பகவான் இன்னும் வந்து என்ன கை கொள்ள காணும், கடைசியில ராமச்சந்திரனை ஏமாத்துட்டானா, கண்ணன் தான் ஏமாத்துவன்னா, ராமனுமாய் ஏமாத்தி விடுகிறான், ஊரெல்லாம் துஞ்சி உரகெல்லாம் நள்ளிருளாய் நீரெல்லாம் தேறிவோர் நீளருவாய் நின்றதால் பாரெல்லாம் உண்ட பாம்பனையான் வாரானால் ஆரல்லே வல்வினையேல் ஆவிகாப்பாரினியே, கண்ணனும் வாரானால் ககுத்தனும் வாரானால் ஆழ்வார் பாடினார். அதை போல ஆண்டாள் இந்த இடத்திலே கொல்லை அரக்கியை மூக்கறிந்துட்ட குமரனார் ராமன், அரக்கி சூர்பணகா, கொல்லை அரக்கியை மூக்கறிந்துட்ட குமரனார் ராமன், ராமன் சொல்லும் பொய்யானால் அவன் சரமஸ்லோகம் சொல்லி எல்லாரையும் ரட்சிக்கிறேன்னு சொன்னாராமே, ராமன் வார்த்தை கூட பொய்யா எடுத்தா என் விஷயத்திலே அப்படின்னு பிரார்த்திக்கிறாள். ஆனால் ராமனுடைய வார்த்தை பொய்யாகாது. இந்த இடத்திலே மூக்கறிந்துட்ட குமரனார் சொல், சொல்லுன்னு ஒரு சப்தம் எடுத்து ஞாபகம் வச்சுங்கோ, அடுத்த ரெண்டும் சொல்றேன். கொல்லை அரக்கியை மூக்கறிந்துட்ட குமரனார் சொல்லுங்கிறது ராமச்சரம ஸ்லோகம், அதாவது சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் விரதம் மம, இது ராமச்சரம ஸ்லோகம். அதைத்தான் இங்க சொல்லுன்னு சொல்லிட்டாள். மேல வார்த்தை பேச்சுன்னு ரெண்டு வரப்போறது. ஆண்டாளுடைய நாச்சியாரத்தின் மொழியில் சொல் வார்த்தை பேச்சு என்று வரும் மூணு, ராமச்சரம ஸ்லோகம் கிருஷ்ணச்சரம ஸ்லோகம் வராக சரம ஸ்லோகம், இந்த மூணையும் தான் மூணு சப்தங்களாக ஆண்டாள் வெளியிட்டு இருக்காள். அதை இப்ப முதல் பார்த்துட்டோம், ராமச்சரம ஸ்லோகம். இனி அதற்கு அடுத்த பதிகம் பதினோராவது பதிகம், திருவரங்கநாதனுக்குன்னு சமர்ப்பிக்கப்பட்ட பதிகம். தாமுகங்கிற பதிகத்திலே பத்து பாசுரங்களாலே அரங்கநாதனையே தான் அடைய வேணும்னு ஆசைப்பட்டாள். அதுல சொல்லுகிறாள், பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்க செல்வன், பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் லீலா விபூதி நித்திய விபூதி இரண்டையும் தன்னுடைய செங்கோலாலே ரட்சிக்கக்கூடிய எம்பெருமான். நீங்க ஸ்ரீரங்கத்துல பெருமாள் பரப்பாடுன்னு சேவைக்கு போனா, அவருடைய தோழிக்கினியான்ல திண்டுக்கும் பெருமாளுக்கு நடுவில் பின்னாடி ஒரு செங்கோல் செருகி வச்சிருக்காளோ இல்லையோ, அந்த கோலை கையில வச்சிருந்துதான் வன்பெரு வானக முய்ய மண்ணுய்ய அமரருய்ய மண்ணுலகில் மனுஷருய்ய இனிதாக திருக்கண்கள் வளருகிறான் எம்பெருமான். ஆனாலே பூலோகம் நித்தியமண்டலம் ரெண்டையும் சேர்த்து ரட்சிப்பது கையில பிடிச்சிருக்கிற செங்கோல். புறப்பாடு அரைச்சது உற்சவமூர்த்தி கிட்ட வரும். புறப்பாடு முடிஞ்சு பெருமாள் நம்பெருமாள் ஆஸ்தானத்துக்கு போயிட்டாருன்னு வச்சுங்க, அது உடனே ஆதிசேஷ பரியங்கம், ஆதிசேஷன் பாம்பு அணையில கொண்டு போய் அந்த செங்கோலை வச்சிருவா. மூளை உள்ள இருக்கிறச்சே மூலவர்கிட்ட இருக்கட்டும், வெளியில இருக்கிறச்சே தான் உற்சவமூர்த்தி கிட்ட வரும். அந்த செங்கோலை இங்கே கொண்டாடுகிறாள். அங்காதும் சோராமே ஆழ்கின்ற பூலோகமோ நித்திய மண்டலமோ எதுக்கும் குறைவில்லாதபடி ஆளக்கூடிய செங்கோலுடைய திருவரங்க செல்வன், அவனைத்தான் நான் அடைய வேண்டும் பதினோராம் பதிகத்தாலே பிரார்த்தித்தாள். அங்கு சொல்லுகிறாள், பாசிதூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமிலா பன்னியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. திருவரங்க செல்வனார் பேசி இருப்பனகள் பேச்சுன்னு பாருங்க, அதுதான் வராக சரம ஸ்லோகம். ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதியோ நர தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஷரூபஞ்சமாமஜ ததஸ்தம் ரியமானந்து காஷ்டபாஷாண சந்நிபம் அஹம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம். அந்திம ஸ்மிருதி வேண்டாம், நாம் நினைவிலே வைத்துக் கொண்டு அழைத்து போகிறோம் என்று உறுதியளித்தான் வராகப் பெருமான். அதைத்தான் இந்த இடத்திலே பூமாதேவி வராகப் பெருமான் இடத்தை ஆழங்கால்பட்டு ஆண்டாள் பாடினாள். கண்ணாளன் கோடித்து கன்னிதன்னை கைப்பிடிப்பான் திண்ணார்ந்திருந்த சிசுபாலன் தேசெழிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணுமூர் பேரும் அரங்கமே என்று ருக்மிணி கல்யாண வைபவத்தையும் இதே பதிகத்தில் தான் ஆண்டாள் தெரிவித்தாள். விட்டு சித்தர் திருவரங்கர் தாம்பணித்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் மெய்மை பெருவார்த்தைன்னு வாழ்த்து வருது பாருங்க. திருவரங்கர் தாம்பணித்த அதுதான் கிருஷ்ண சரம ஸ்லோகம். சர்வதர்மானு பரித்தஜ மாமேகம் சரணம் பிரஜ அகம் தா சரூபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுஜஹா என்ன அந்த பதிகத்தாலே சொன்னார். அதற்கடுத்தது பன்னிரண்டாவது பதிகம், இனி நம்மால் தரிக்க முடியாது என்பதற்காக பாண்டிவடத்துக்கென்ன உய்த்திடுமின் மதுரைப்புறத்துக்கென்ன உய்த்திடுமின் விருந்தாவனத்துக்கென்ன உய்த்திடுமின் வேர்த்து பசித்து வயிறசெந்து வேண்டடிச்சு உண்ணும் போது ஈதென்னு பார்த்திருந்து நெடுநோட்டுக் கொள்ளும் பத்தவிலோசனத்துக்கென்ன உய்த்திடுமின் என்னை இனிங்கு வைக்காதீங்கோ, ஸ்ரீதரன் பகவான் எங்கு இருக்கிறானோ அந்த இடத்துல கொண்டு போய் என்ன போட்டுடுங்கோ, யமுனையாற்ற யமுனைக்கரைக்கு என்ன உய்த்திடுமின் கோவர்தனத்துக்கென்ன உய்த்திடுமின் மதுரைப்புறத்துக்கென்ன உய்த்திடுமின் நான் இருக்கிற இடத்துல இருந்தா உயிர் இனி தங்காது, என்னை கொண்டு போய் அங்க போட்டா தான் நான் உயிரோடு இருப்பேனுட்டு. பிருந்தாவனம் கோவர்தனோ கிரிவரஹ யமுனா நதீசா பிருந்தாவனஞ்ச மதுராஜபுரி புராணி அத்யாபிஹந்த சுலபாக்கிருதி நாம் ஜனானாம் ஏதே சரணசாரஜுஷ பிரதேசாக அதிமானுஷத்தவத்தில் கூரத்தாழ்வான் தெரிவிக்கிறார், விருந்தாவனமோ கோவர்தனமோ யமுனை ஆற்றங்கரையோ நந்த கிராமமோ கோபுலமோ காமிய வனமோ ஏதோ அதன் சம்பந்தம் இருந்தால்தான் நமக்கு உஜ்ஜீவனம் என்று கிருஷ்ணானுபவத்தை பிரார்த்தித்தது 12வது பதிகம் முழுமையில். அடுத்து 13வது பதிகம், கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடந்தேனே, புண்ணில் புளி பெய்தார்போலே புறனின் அழகு பேசாதே, பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் அறையில் பீதக வண்ணவாட கொண்டு வாட்டந்தனியை என்ன வீசீரே. அந்த 13வது பதிகம் முதல் பாசரத்திலே புண்ணில் புளி பெய்தார்போல், ஏற்கனவே கண்ணனுடைய கருப்புக்கு நான் வாங்கி போயிருக்கேன், கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடந்தேனே, எத்த மறக்கணும்னு பார்த்தா கூட கருப்பு மறக்க மாட்டேங்கிறது, புண்ணில் புளி பெய்தார்போல் புறனின் அழகு பேசாதே, ஏற்கனவே நான் கண்ணனுக்கு மயங்கி போய் கிடக்கிறச்சே, கடைசியில் அவன் அவன் ஆசைப்பண்டு வரவே இல்லையாமா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரி கேட்டாலாம். இதுதான் வெந்த புண்ணில் வேல்ல பாய்ச்சறதுன்னு அர்த்தம். புண்ணில் புளி பெய்தார்போல், ஏற்கனவே புண்ணு கொஞ்சம் மிளகா பொடியும் புளியும் போட்டு தேய்ச்சி விடட்டமாண்ணா, அவர் ஏற்கனவே விட்டுட்டாரே நான் கவலைப்பட்டுருக்கேன், இதுக்கு மேல இவள் வேற வந்து பேசினாள்னா, ஆனால புண்ணின் புளி பெய்தார்போல் புறனின் அழகு பேசாதே, பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான், பெண்களுடைய வருத்தத்தை அறியாத பெருமான் கண்ணனுக்கு பட்டம் கொடுக்குறாண்டாள். என்ன கண்ணனுக்குன்னு தான் இவ பிறந்தாள், என்ன ராமன வனத்துக்கு நீயானுட்டா, கண்ணனை பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமானுட்டா. இந்த பெண்களை எப்படி நாம ஜாகிரதையா வச்சுக்கணும்னு அவ வருத்தம் தெரியவே தெரியாதுன்னா, பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் அறையில் பீதக வண்ண வாடை கொண்டு வாட்டந்தனியை என்ன வீசியதே. அந்த பெருமானுடைய திரு அறையில பீதக வண்ண வாடை இருக்கே அதை கொண்டாங்கோ, பெருமான் சாத்தி இருக்கிற வஸ்தம், அவனுடைய தாராயினும் தண்கொம்ப தாயினும் நின்ற மண்ணாயினும் நீள் வேறாயினும் அல்லது அவனுடைய துளசியில் இருக்கிற தாரோ ஒரு இலையோ ஒரு கொம்போ ஒரு தாரோ நின்ற மண்ணோ இது எதையான கொண்டு என் முன்னாடி வீசுங்கோ, அப்பதான் நீ உயிரே தரிக்கும், கண்ணனுடைய வஸ்திரத்தை கொண்டு வீசுங்கோ, அவன் இருக்கிற துளசியை கொண்டு வந்து வீசுங்கள், அப்போதான் நாம் தரிப்போங்கிறதே 13வது பதிகத்தாலே தெரிவித்தாள். இனி கடைசி பதிகம் 14வது பதிகம், பட்டிமேந்தோர் காரேறு பலதேவர் கோய் கீழ்கண்ணாய், இட்டீரிட்டு விளையாடும் அதாவது இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டீரே, விருந்தாவனத்தே இந்த பிள்ளைய கண்டீர்களா, ரெண்டு பேர் சேர்ந்து பாடுற பாட்டு, ஒரு கோபிகே இன்னொரு கோபிகே, ஆண்டாள் இன்னொரு கோபிகேன்னு வச்சுங்கோ, ஒரு கோபிகே கண்ணன் எங்கே கண்ணன் எங்கேன்னு தேடுறா, இப்ப ஆண்டாள் தேடிட்டு இருக்கா கண்ணன் அடையறதுக்காக, எங்கே எங்கேன்னு தேடணும், இந்த மாதிரி புள்ள ஒருத்தர் இங்க அடையாளத்தோட போறது பாத்தீடோ அப்படின்னு ஒருத்தர் கேட்பா, அந்த பிள்ளைதானே பார்த்தேனே அப்படின்னு 100 பதில் சொல்லுவோம். அதான் பட்டி மேய்ந்தோர் காரேறு பலதேவர் கோர் கீழ்கண்ணாய், காரேறு காரேறு நல்ல முடுக்கோட இருக்கக்கூடிய பெருமான், பலராமனுக்கு தம்பியான பெருமான், பலதேவர் கோர் கீழ்கண்ணாய் விட்டு கொண்டு இட்டமான பசுக்களை இனிது மறுத்து நீரூட்டி, இந்த கண்ணன் எங்கேயான பிருந்தாவனத்துக்கிட்ட பாத்தீங்களா அப்படின்னு ஒத்தி கேட்கறா, பார்த்தேனே நிறைய பசுமாடுகளை ஓட்டின்னு போயிருந்தான், இட்டீரிட்டு விளையாட இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி பசுமாடுகளுக்கு தண்ணீர் குடிக்க கத்துக் கொடுக்கணுங்கிறதுக்காக யமுனையாத்துக்கு இப்படிதான் ஓட்டின்னு போனான், இப்படி போனா போய் பாத்துக்கலாம் அப்படின்னு இந்த பக்கம் வழிகாட்டு விட்டா, விருந்தாவனத்தே கண்டோமே, அப்ப பிருந்தாவனத்துக்கு இந்த 10 பாசரங்களும், மேலாப்பரப்பான் வினத சிறுவன் மேலாப்பின் கீழ் வருவானை வினத சிறுவன் வினதாசுத்தனான கருடன் எப்பவும் கண்ணன் எங்க போனாலும் அவருக்கு மேல கொடை பிடிக்கிற ஆப்பல சிறக விரிச்சுப்பறான், இந்த கருடன் மேல போயிட்டே இருப்பார், கீழே ஒரு பிள்ளை மறைஞ்சு போயிட்டே இருக்குமே எங்கேயானு பாத்திடோ அப்படின்னு ஒத்தி கேட்கறா, பார்த்தேனே அந்த எம்பெருமான் தான் கண்ணன் கீழே பார்த்தேன், மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மலானரை ஏலா பொய்கள் உரைப்பான இங்கே போத கண்டீரே, மாலாய் பிறந்து எப்பவும் பொய் சொல்லிண்டே ஒரு பிள்ளை தெரியுமே அதை எங்கயா நீங்க பாத்தீடா, இங்கே போத கண்டோமே பார்த்தோம், விருந்தாவனத்துல தான் நாங்க கண்டோம் என்று ஒத்தருக்கொத்தர் கண்ணனை தேடி கண்டுபிடித்து கொடுக்க, அதன் கடைசி பாசரமாக பருந்தாள் கழிச்சு கருள் செய்த பரமன் தன்னை பரநடி மேல், பரமன் தன்னை இந்த உயர்ந்த உலகத்தின் பேரிலே பெருமான் கஜேந்திரத்துக்கு அருள் புரிந்தான், அவ்வெம்பெருமானை பற்றி விருந்தாவனத்தே கண்டமை, விருந்தாவனத்தில்தான் அந்த கண்ணனை கண்டு ஆண்டாள் பாடினாள். அந்த 10 பாசுரத்தையும் மருந்தாமென்னு தம்மனத்தே வைத்துக் கொண்டு வாழ்வார்கள், இந்த நாச்சியார் திருமொழியும் விருந்தாவன பாசுரமங்கும்தான் நமக்கு சம்சாரத்துக்கு மருந்து என்று யார் மனசிலே வைத்துக் கொண்டு வாழ்கிறார்களோ அவர்கள் பெருந்தாளுடைய பிரானடிக்கு பிரியாதென்னும் இருப்பாரே, பெரிய திருவடித்தாமர்கள் படைத்த கண்ணனுடைய திருவடிகளை விட்டு பிரியாமல் வாழ்வார்கள் என்று கிருஷ்ணானுகிரகமும் கோகுல அனுகிரகமும் கிருஷ்ண பக்தியும் அவர்களுக்கு நீங்காமல் நிறைந்திருக்கும் என் ஆண்டாள் சொல்லி அனுகிரகிப்பது 14வது பதிகம். அதனால நாச்சியார் திருமொழியாலே ஆண்டாள் சொன்னதுங்கிறது பகவத் பக்தி முக்கியன், கிருஷ்ண காமம்தான் பிரதானம், அதற்கு ஏதையும் செய்தாவது கண்ணன் திருவடிகளை பற்ற வேண்டும். அவன்தான் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலை. அவனுடைய திவ்வதேசங்கள் நமக்கு முக்கியம். அது திரு அரங்கமோ காட்டில் வேங்கடமோ கண்ணபுரமோ திருமாலரின் சோலமலையோ ஏதோ நமக்கு அத்தனையும் உத்தேசம். ஆறு விட்டு சித்தல் தங்கள் தேவரை வல்லவரை சுட்டு ஆண்டு பிறல் அது காண்டுமே என்று ஆச்சாரியரான பெரியாழ்வார் காட்டின வழியேதான் நமக்கு உத்தாரகம். அதுவே உஜ்ஜீவனத்துக்கு வழி என்று சொன்னாள். அவ்வாண்டாருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிட்ட வேண்டும். நாச்சியார் திருமொழி பாசுரங்களின் கருத்து அனைவரும் அறிந்து கொண்டாட வேண்டும். திருப்பாவையின் நாச்சியார் திருமொழியும் அனைவருடைய மனத்திலேயும் திகழ வேண்டும். கிருஷ்ணபக்தி தழைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று சொல்லி அவ்வாண்டாளுடைய மனோரசத்தை நிறைவேற்றி கொடுத்த கோதாகிரஜரான கோயில் அண்டார் ராமானுஜர் திருவடிகளே சரணம் என்னும் சொல்லி அமைகிறேன். இந்த குடும்பத்தாருடைய க்ஷேம லாபங்களும் ஆண்டாள் அனுகிரகத்தாலே நீங்காமல் நிறைந்திருக்க வேணுமென்று ஓங்கி உலகளந்த உத்தவன் பேர்பாடி, நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்ன